கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவருடைய சமூகத்துக்கு நாம் கூடி வரவும் அவருக்கே நம்முடைய துதிகள், நன்றிகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் ஏறெடுக்கும்படியாக தேவன் இந்த நல்ல நாளில், இந்த காலை பொழுதுல அவருடைய சமூகத்துல நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரு கிருபையான வாய்ப்பின் மத்தியில அவருடைய பாதப்படியிலிருந்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து அவருடைய பிள்ளைகளாக மேன்மேலும் பெறப்படுவதற்கு நாம் கடந்து செல்வோம். இன்று நாம தியானிக்க போகிற வசன பகுதி ரோமர் 8 வசனங்கள் 6 மற்றும் 13. நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த இரண்டு வசனம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த பலியின் ஜீவித்துக்குள்ள பிரவேசிச்சு இவ்வளவு நாட்கள் இந்த இடுக்கமான வாசல்ல தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அந்த ஓட்டத்துக்கு அவர் நியமித்திருக்கும் நிபந்தனைகள், இதையெல்லாம் கற்று அறிந்த ஜனங்களாக ரொம்பவுமே பரிச்சயமான வசனம். இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்து, விளக்கம் எல்லாமே நாம் அறிந்திருக்கிற விஷயம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சோ பரிச்சயமான வசன பகுதியா இருந்தாலும் கண்டிப்பா இந்த பூமியில இந்த அழைப்புல மாம்சத்துல நாம் இருக்கிற வரைக்கும் உண்மை கிறிஸ்தவர்களாகிய நாம் அவ்வப்பொழுது தியானிக்க வேண்டியதும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதும், அதோடு ஒப்பிட்டு நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு அதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மை உயர்த்தி கொள்ளவதும் ரொம்ப அவசியமான ஒரு வசன பகுதி. சோ ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தைக்கான பலன், மாம்ச சிந்தைக்கான பலன் சகோதர சகோதரிய. சோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்பவுமே நல்லா தெரியும். இன்னமும் அந்த ஆவியின் சிந்தை, ஆவியின் கனிகள் அப்படித்தான் நாம இருக்கணும், அந்த சிந்தையில தான் நாம் நிலைத்திருக்கணும். அந்த சிந்தையில நிலைத்திருக்கும் பொழுது அந்த ஆவியினுடைய கனிகளாக நம்மிடத்துல வெளிப்படும் குணலட்சணங்கள், சோ இதெல்லாம் நமக்கு வசனத்துல நல்லா நினைவு இருக்கும். உதாரணம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5 வசனங்கள் 22 நீங்க வாசிக்கலாம். 22-23
அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை.
ஆமாம், இந்த ஆவியின் கனிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கனிகள் நம்மிடத்துல இருந்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில வெளிப்படுவதற்கு பிரயாசம் எடுக்கணும். இந்த கனிகளை நாம் வளர்வதற்கு ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய அண்டையிலேயே நம்மை நாம காத்துக்கொள்ளணும். சோ அதற்கே உரிய பிரயாசங்கள், தேவனுடைய வசனங்களை தியானிப்பது, அவருடைய கிரியைகளை நடப்பிப்பது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே வேளையில இந்த ஆவியின் கனிகள் அதனுடைய விசேஷம், அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும் பொழுது மேல நாம வசனங்கள் வாசிச்சோம்னா அந்த மாம்ச சிந்தை அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன என்று நமக்கு அங்க லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் கூட நாம் வாசிக்கலாம். வசனம் 19 இருந்து ஆமாம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, திலிசூனியம், வகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நமக்கு சில விசேஷமான எச்சரிப்புகள், அறிவுரைகள், ஆலோசனை இந்த வசனத்துல நம்ம அங்க பார்க்க முடியும். சோ இந்த வசனம் நாம் ஏன் காண்பிக்கிறோம்னா, அந்த ஆதார வசனத்தை நம்ம ஒரு சரியான கோணத்துல உள்வாங்கி கொண்டு ஒரு சின்ன நிழலான பகுதியை நாம தியானிக்க போகணும். சோ ஆவியினுடைய சிந்தைனா என்ன வசனத்துல நமக்கு தெரியும். அதே போல மாம்சத்தினுடைய சிந்தைனா நமக்கு என்ன, அது கூட இப்ப வசனத்துல நாம அங்க பாக்குறோம். சோ சில விஷயங்களை வெளிப்படையா வெளியரங்கமான கிரியைகள்ல வரும், சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஆள் மனசுல இருக்கும். ஒருவேளை வெளியே தெரியாம நம்மை நாம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப கேர்ஃபுல்லா காத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள அங்க இருக்கு. சோ இப்ப நம்மளுடைய கவனம் ஆவியின் சிந்தை, ஆவிக்குரிய கனிகள் இல்லாம மாம்ச சிந்தை, மாம்சத்தினுடைய வெளியரங்கமான கிரியைகளை குறிச்சு முக்கியத்துவம் நாம பார்க்க போறோம். அதாவது ரொம்ப சுருக்கம் தான் நம்ம சொல்லும் கருத்து என்னன்னா, ஆவியின் சிந்தையில நாம் இருக்கணும், அந்த கனிகள் நம்ம இடத்துல வெளிப்படணும், மாம்ச சிந்தை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, அது அதை கூடுமான வரைக்கும் எதிர்த்து காலப்போக்கில் பரிசுத்தாவின் வல்லமையில அதை நாம நம்ம இடத்துல இருந்து எடுத்து போடணும் அவ்வளவு. ஆனா இந்த விஷயம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் நம்ம புரிந்து கொள்ளணும் என்று பார்க்கும்போது ஒரு சின்ன நிழல் மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்துல நாம போய் நாம அங்க பார்க்க போறோம். அதாவது கடந்த சில நாட்களா வெளியில எக்லீஷியாஸ்ல மாம்சீக இஸ்ரேலருடைய அனுபவங்களை நாம தியானிச்சு அந்த அனுபவங்கள்ல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள் எச்சரிப்பை நாம தியானித்த போது நிறைய விஷயங்கள், அதாவது மாம்சீக இஸ்ரேலர் எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்து மோசை மூலம் வெளியே கொண்டு வரப்பட்டு வனாந்திரத்தின் வழியாக பயணம் செய்து கானானுக்கு அங்க போகிறாங்க. சோ அந்த அனுபவங்கள் அனைத்தும் நம்ம பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நாம் கிறிஸ்து இயேசுவினுடைய சரீர அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலிருந்து உலகத்தின் பொய்யான அமைப்புகளிலிருந்து கர்த்தர் இயேசு மூலம் விடுவிக்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை செய்த அந்த ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில அந்த வாழ்க்கையின் வழியாக பல அனுபவங்கள் வழியாக நாம கடந்து சென்று இறுதியில நம்முடைய பரமகானானை போய் சென்றடையும் அந்த நம்முடைய ஆவிக்குரிய அந்த வனாந்திர பயணத்துல நமக்கு என்னெல்லாம் நடக்கலாம், நம்ம இடத்துல என்னென்ன பலவீனங்கள் நம்மை அறியாம வெளிப்பட்டுடலாம், நாம அந்த பலவீனங்களுக்கு எவ்வளவு எச்சரிப்பு உள்ளவர்களாக நடந்து கொண்டு தேவன் நமக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கும் அந்த பரம கானானின் ஆசீர்வாதங்களை நாம ருசித்து பார்க்கணும் என்பதற்கான அந்த படிப்பினைகள் மாம்சீக இஸ்ரேலருடைய அனுபவத்துல அங்க இருக்கு. சோ அதை நாம தியானிச்ச போது நிறைய விஷயங்கள் தியானிக்கிறோம் பாருங்க, அந்த பயணம் முழுக்க இருக்குது. ஆனா அதுல ஒரு ரெண்டு பாயிண்ட் நமக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு, அப்படின்னா நம்மை தெளிவுபடுத்தி இன்னும் சில விஷயங்களை ஆழமா புரிஞ்சு கொண்டு எச்சரிப்படையும் வகையில அங்க இருந்துச்சு. அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில நாம பகிர்ந்து கொள்ள விரும்புறோம். அது நமக்குள்ள இருக்கும் நம்முடைய மாம்ச சிந்தை, பின்பு அது நம்மள இருந்து வெளிப்படும் மாம்சீக கிரியைகள், ஒருவேளை மாம்சத்துக்குரியவைகள் மேல நமக்கு இருக்கக்கூடிய இச்சைகள், இவைகளை குறித்து ஒரு எச்சரிப்பு நாம் அடையும் அதற்காக இந்த ஒரு தியானம் நாம பார்க்கும். சோ இது இஸ்ரேலர் எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வனாந்திரத்துல அவங்க பயணம் செய்த போது ஒரு ரெண்டு இடத்துல அவங்க தங்குறாங்க, பாளையம் இறங்குறாங்க. அந்த ரெண்டு இடத்துல அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்கள் கிரியைகளாக வெளிப்பட்டுச்சு. அந்த கிரியைகளை நம்ம தியானிச்சு பார்க்கணும். அந்த கிரியைகள் எதுக்கு நிழல், அது நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு எந்த நிஜத்தை போதிக்குது, இதுதான் நாம தியானிக்கும். சோ நாம தியானிக்கிற வசன பகுதி எங்க இருக்குன்னா யாத்ராகமம் 16வது அதிகாரம் முதல் மூணு வசனங்கள் பாத்தீங்க.
சபையார் எல்லாரும் ஏனியமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 2015 ஏனியமுக்கும் சீனாயிக்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சென்றார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரேல் புதையராகிய சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாமிலே இந்த கூட்டமும் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள்.
பாருங்க சம்பவம், ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல வைக்கலாம். இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்துல இருந்து வனாந்தரத்துக்குள்ள கால் வச்சு சில இடங்களுக்கு எல்லாம் போறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், அதெல்லாம் தியானிக்கணும் நாமோ. ஆனா நாம ஒரு பர்டிகுலர் சம்பவம் மாத்திரம் தான் நம்ம தியானிக்கிறோம். அது எப்ப நடக்குதுன்னா, அவங்க ஏலீம்ல இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2015 ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்துல சேர்ந்தாங்க. பாருங்க ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களுடைய வனாந்திர பிரயாணத்துல ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் வந்துட்டு சீன் வனாந்திரம். அது எங்க இருக்குன்னா ஏலிமுக்கும் சீனாய்க்கும் இடையில, தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? சீனாய் மலையில தான் என்ன சம்பவம் நடந்துச்சு, நியாய பிரமாணம் தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். அந்த சம்பவத்துக்கெல்லாம் கொஞ்சம் முன்னால அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா சீன் வனாந்திரத்துக்கு அங்க வந்திருக்கிறாங்க. பாருங்க அந்த சீன் வனாந்திரத்துக்கு அவங்க வந்திருக்கும் பொழுது நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆயிருக்கு அவங்க எகிப்து விட்டு வெளியே வந்து? பாருங்க, இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலீமை விட்டு பிரயாணம் பண்ணி, அதை மறந்துடுங்க, நெக்ஸ்ட் லைன் பாருங்க, எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட 2015 சீன்வனாந்திரத்துக்கு வராங்க. அப்ப சீன்வனாந்திரத்துக்கு அவங்க வந்திருக்கும் போது எகிப்தை விட்டு கிளம்பி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? எகிப்தை விட்டு என்னைக்கு கிளம்புனாங்க, எந்த மாசம் கிளம்புனாங்க, எந்த தேதியில கிளம்புனாங்க, தெரியும் இல்லைங்களா நமக்கு? முதல் மாதம் இல்லைங்களா, நீசான் அல்லது ஆபிப் மாதம் என்ன தேதி கிளம்புனாங்க? 15 கிளம்பி இருக்கிறாங்க. சீன் மனாந்திரம் வரும்போது எவ்வளவு மாதம் ஆயிடுக்கு? 2 15 ஆயிடுக்கு. முதல் மாதம் 15 எகிப்துல இருந்து கிளம்பினவங்க இப்போ சீன் மனாந்திரத்துக்கு வந்திருக்கிறாங்க. 2 எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட ஒரு மாதம், 29, 30, 31 ஒரு மாத காலம் தான் ஆயிடுச்சு. எங்கிருந்து வெளியே வந்து எகிப்தை விட்டு வெளியே வந்து, இது முக்கியமான பாயிண்ட், இது நோட் பண்ணணும். ஏன்னா அங்க நடந்த சம்பவத்துக்கு எதுக்கும் தொடர்பு. அதாவது எகிப்தை விட்டு வெளியே வந்த ஒரு மாதத்துல, ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கும் போது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா வனாந்திரத்துல, சீன் வனாந்திரம் என்ற இடத்துல அங்க இருக்கிறாங்க. அங்க வந்த போது அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துச்சு. என்ன நினைவுக்கு வந்துடுச்சுன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் பசி கொடுமா தேவன் பெர்மிட் பண்ணிட்டா, அனுமதிச்சுட்டா. அந்த பசியில அவங்க இருக்க போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு எகிப்து தேசத்துல இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியா சாப்பிட்ட அந்த நாட்கள் அவங்களுக்கு நினைவு வந்துச்சு. அதாவது எகிப்துல இருந்த போது இறைச்சி பாத்திரம், நான் வெஜிடேரியன், நான்வெஜ் மாம்சம் அது சாப்பிட்டு அப்பம் கூட திருப்தியா சாப்பிட்டு எடுக்கிற அந்த பழைய நினைவுகள் அவங்களுக்கு வருது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு பசி. இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இல்ல, வனாந்தரத்துல அங்க இருக்கிறான். அப்ப மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறான், தப்பு, இதெல்லாம் நம்ம பாக்கல இன்னைக்கு. ஆனா மோசேக்கு விரோதமா முறுமுறுத்துட்டு நாங்க எகிப்துலயே செத்து போயிருந்தா தேவல, எங்களை வனாந்திரத்துக்கு வந்து நீங்க இப்படி சாகடிக்கணுமா சொல்லிட்டாங்க, முறுமுறுக்கிறது நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இப்ப அவங்களுக்கு என்ன நினைவு வந்துச்சு? இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா பசி. சரி, தப்பே இல்ல, பசிக்கலாம், பசிக்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படி பசிக்கு அவங்க உணவு கேட்கறது கூட என்ன இல்ல, தப்பு இல்ல, அவங்க கேட்டாங்க. சோ கேட்கும் போது அவங்களுடைய மெனு என்ன, அவங்க என்ன மெனு கேக்குறாங்க அப்படின்னா, சாப்பிடறதுக்கு அப்பம் வேணும், அப்புறம் இறைச்சியும் வேணும் இல்லைங்களா. அவங்க என்ன சொல்றாங்க, இங்க எகிப்துல நாங்க என்னெல்லாம் சாப்பிட்டுருந்தோம், இறைச்சி சாப்பிட்டோம், மாமிசம் சாப்பிட்டோம், நான்வெஜ் சாப்பிட்டோம், அப்பம் கூட திருப்தியா சாப்பிட்டோம், எங்களுக்கு இப்போ ரெண்டும் இருந்தா நல்லா இருக்கும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கை, அதுதான் மோசைக்கு விரோதமா அவங்க முறுமுறுக்கிறாங்க. சரி, இதுக்கு மோசை என்ன பண்ணாங்க, தேவன் என்ன பண்ணாங்கன்னா, நாலாவது வசனம் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி
நாம கேட்பதற்கு முன்னமே நமக்கு என்ன தேவை அவருக்கு தெரியும், அதை நமக்கு அவர் அருள செய்யறார். அது மாம்சீக இஸ்ரேலர் விஷயத்திலயும் நிழலாக அங்க இருக்கிறதே பார்ப்போம். அவராக முன் வந்துட்டு அங்க அவங்களுக்கான மெனு அவர் சொல்றாரு, என்ன சாப்பாடு சொல்றாரு. சரி, உங்களுக்கு பசி, உங்களுக்கு சில தேவைகள் எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஆக்சுவலா அந்த அப்பம் என்ன, வானத்திலிருந்து வந்துட்டு மண்ணா இல்லைங்களா. சரி, இப்போ ஜனங்களுக்கு பசி, அவங்க தேவன் கிட்ட சில விஷயம் கேக்குறாங்க, அப்பம் இறைச்சி. அது கேட்டதுக்கு பின்போ தேவன் அவங்களுக்கு நியமிச்ச ஆகாரம் என்ன, மன்னா. இது எங்க நடக்குது, வனாந்தரத்தில். ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தர பிரயாணம் என்பது சாதாரண விஷயம், ரொம்ப கஷ்டம், நமக்கு அது தெரியாது, புரியாது. ஏன்னா அவங்க இருந்த வனாந்தரம் அதெல்லாம் நம்ம என்ன பார்த்தது கூட கிடையாது நம்ம நெஜத்துல. அப்போ அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி சூழல் வந்தாலும் சரி, அவங்க பலத்தோட அந்த பிரயாணத்தை முடிக்கிறதுக்கு எந்த ஆதாரம் உகந்தது என்று தேவனே நியமிச்சிருக்கிறார். அப்படி அவர் வந்து ஜனங்களுக்கு என்று நியமித்த ஆதாரம் என்னன்னா, வானத்திலிருந்து வருஷிக்க பண்ற அப்பம், அதாவது பரலோக மன்னா. அந்த மன்னா தான் அவங்களுக்கு தேவன் பிரிஸ்கிரைப் பண்ண ஆதாரம், தேவன் நேச ஆகாரம். ஆனா ஜனங்களுக்கு என்ன தேவை, எங்களுக்கு அப்பம் வேணும் பிளஸ் இறைச்சி. இறைச்சி இங்க லிஸ்ட்ல தேவன் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆக்சுவல் ஒரிஜினல் தேவன் சொல்லும் போது இறைச்சி அவர் என்ன பண்ணல, அவரு சொல்லல. ஆனால் கூட ஜனங்களுடைய மென்டாலிட்டி அவருக்கு நல்லா தெரியும். அவங்க மனசுக்குள்ள அவங்க ஆசைப்பட்டது, அவங்க இப்ப தேவன் கிட்ட எதிர்பார்க்கிறது, கொடுத்தா தான் திருப்தியும் ஆவாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனா தேவன் அபிஷியலா பேசும்போது, அதாவது அவர் அதிகாரத்துல அவர் அவங்களுக்கு நன்மைக்கென்று நியமிச்ச விஷயத்த அவர் சொல்லும் போது கிளியரா சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கறேன், மன்னா கொடுக்கறேன் சொல்லிட்டு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா கூட அந்த லிஸ்ட்ல அவங்க இருதயத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ, என்ன இச்சித்துட்டாங்களோ, அந்த வார்த்தை கரெக்ட், என்ன இச்சித்துட்டாங்களோ அதை கூட என்ன சொல்லலாம்னா, கிருபையா கொடுக்கற. சரி, நான் உங்களுக்கு இறைச்சி கொடுக்கணும்னு நினைக்கல, உங்களுக்கு வனாந்தரத்துல இறைச்சி உங்களுக்கு ஏற்ற ஆகாரம் அல்ல, மாறாக மன்னா தான் ஏற்ற ஆகாரம். மன்னா நான் உங்களுக்கு கொடுக்கறேன், ஆனாலும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, நான் உங்களுக்கு கொடுக்க நினைக்காத ஒன்று இறைச்சி. சரி, பரவாயில்ல, எப்போ
பன்னெண்டாம்
இப்போ அந்த லிஸ்ட்ல என்ன சேர்த்துடுறாரு, சரி நான் உங்களுக்கு சாயங்காலத்துல இறைச்சி கொடுக்கறேன், காலையில உங்களுக்கு என்ன கிடைக்கும், மன்னா கிடைக்கும், அதனால நீங்க திருப்தி ஆயிடுங்க. அதுதான் பாருங்க, அவராக தரும் பொழுது அது மன்னா என்பதை மாத்திரம் ரொம்ப தெளிவா தேவன் காண்பிச்சிடுறாங்க. ஆனா பின்னால அந்த மன்னாவோடு அவங்களை எதிர்பார்க்கிற அந்த இறைச்சியும் கொடுக்கிறாரு. சோ அது வந்து ஏன் அப்படி லிஸ்ட் மாறுது அப்படின்னா, அது உண்மையிலேயே தேவன் அவங்களுக்கு நன்மை என்று நியமித்த ஆகாரம் இல்ல, மாறாக அவங்களுடைய இருதயத்தினுடைய விருப்பம் இச்சையின்படி கொஞ்சம் கிருபையாக கூட்டி கொடுத்தது தான் அந்த இறைச்சி என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஆனா அந்த இறைச்சி எப்படி அது அவங்களுக்கு கிடைச்சது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது எப்படி கிடைச்சது அந்த இறைச்சி, எப்படி வர வச்சுட்டாருங்க அந்த இறைச்சி? என்ன ஆகாரம் அது கொடுத்துட்டார்? 13 வசனத்துல இருக்கு இல்லைங்களா, இறைச்சி தேவன் கொடுக்க நினைச்ச போது கூட அவர் அந்த இறைச்சிக்கு தேர்ந்தெடுத்துட்டார். அது மிருகமோ ஏதாவது மிருகமா தான் இருக்கணும், இல்லாட்டி பறவை இனமா தான் இருக்கணும், அவர் அந்த அவங்களுக்கு போஷிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த இனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது என்ன இனம்? அது பறவை இனம் தேர்ந்தெடுக்கிறார். பறவை இனத்துல இருந்து என்ன வந்திருக்குதுங்க, காடை அங்க வந்திருக்கு. சோ இதெல்லாம் ஏன் நம்ம கொஞ்சம் அண்டர்லைன் பண்றோம்னா, எல்லாமே கொஞ்சம் ஒரு நிழல் அங்க இருக்கு, ஒரு இணையான நிழல். நம்ம தியானிச்சோம்னா பிரயோஜனமான சில படிப்பினைகள் அங்க இருக்கிறது பாக்கிறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லலாம் இந்த சம்பவம். எகிப்தை விட்டு கிளம்பி ஒரு மாதம் ஆன போயிரும், ஒரு மாதம் ஆயிருக்கும் போது சீன் வனாந்திரம் வந்திருக்கிறாங்க. பசி, பசியில் அவங்களுக்கு எகிப்துல சாப்பிட்ட இறைச்சி அப்பம் நினைவுக்கு வந்து அதை தேவன் கிட்ட இச்சித்து கேக்குறாங்க. தேவன் அவங்க வனாந்தரத்துல இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு உரிய ஆகாரம் என்று சொல்லி மன்னா மாத்திரம் நியமிக்கிறார். ஆனாலும் பின்னால் அவங்க மனசு பார்த்து, பாவம் இப்போ எகிப்தை விட்டு கிளம்பி வந்து எவ்வளவு நாள் தான் ஆகுது? ஒரு மாசம் தான் ஆகுது. ஒரு மாசத்துல நான்வெஜ் கம்ப்ளீட்டா என்ன பண்ண முடியாது? நம்ம நாள் கூட நான் ஆதிக்குரிய இஸ்ரேலர்கள்னால முடியவே முடியாது. இஸ்ரேலருடைய நிலைமை கூட அப்படித்தான். ஒரு மாசத்துல ஆயிடுச்சு, தேவன் அதான் பார்த்து கிருபையா கொடுக்கிறார். சரி, ஏன் தேவன் அந்த இரக்கம் அந்த கிருபை இருக்கு? தேவன் மைண்ட்ல கிளியர், அவங்களுக்கு வந்து நான்வெஜ் கொடுக்க கூடாது. அவங்க இருக்கிற வனாந்தரத்துல அவங்க எடுக்க போற பிரயாசத்துக்கு நான்வெஜ் வந்துட்டு என்ரிச்சிங் ஃபுட் கிடையாது, நல்ல ஆரோக்கியம் கொடுக்கற ஆகாரம் கிடையாது. தேவன் நியமிச்சது என்னன்னா, பூமியில இருந்தே உங்களுக்கு நான் ரெடி பண்ணலப்பா, நான் உங்களுக்கு மேல இருந்து ரெடி பண்ணும் மண்ணா கொடுக்கற, அது உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி. நீங்க வெயில், மழை, காத்து, புழுதி, நட, ஓட்டம் எதுல வேணா நீங்க நிக்கலாம் மண்ணா. ஆனா அவங்க ஒரு மாதம் தான் ஆயிடுச்சு இச்சிட்டு இருக்கிறாங்க, அதைய தேவன் அவரை நியமிக்காட்டியும் அவங்களுக்காக இறக்கப்பட்டாங்க கொடுத்துறது நம்ம அங்க பாக்குறோம். அதே அவங்க சாப்பிடுறாங்க, இதெல்லாம் அந்த சம்பவத்துல அங்க இருக்குது என்று நாம் பாக்குறோம். ஆனா இன்னொரு ஆச்சரியம் உங்களுக்கு கிட்ட ஒரு சின்ன கேள்வி, எவ்வளவு முறை தேவன் காடை கொடுத்தார் அவங்களுக்கு? 40 வனாந்திர பிரயாணத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? நானும் படிக்கிற வரைக்கும் நமக்கும் தெரியல. ஒருவேளை நீங்க படிச்சிருந்தா அது கேட்கலாம்னு கேக்குறேன். ஏதாவது ரெக்கார்ட் இருக்குங்களா உங்களுக்கு பர்சனலா? கரெக்ட், 2 தான் கொடுத்திருக்கிறார் வனாந்தரத்துல இருந்தப்போ. மற்ற சமயங்கள் எல்லாம் அவங்களுக்கு மன்னா மாத்திரம் தாங்க. முதல் முறை அவங்களுக்கு இறைச்சி காடை கொடுத்தது இந்த சம்பவத்துல சீன் வனாந்தரத்துல. இன்னொரு முறை இதுக்கு பின்னால கொடுக்கிறார். அவங்க சீன் வனாந்தரத்துல இருந்துட்டு ரெவிசியம் போயிட்டு அங்க இருந்துட்டு சீனாய் மலை போய் சீனாய் மலையில நியாய பிரமாணம் எல்லாம் வாங்கி தேவனை ஆராதிக்கிற முறை கூட தெரிஞ்சு, இந்த அளவுக்கு தேவனை நெருங்கினதுக்கு பின்னால ரொம்ப நாள் கழிச்சுட்டு மறுபடியும் வனாந்தரத்துல இருக்கும் போது இப்ப கேட்டதை காட்டிலும் ரொம்ப மூர்க்கத்தனமா கேட்டுட்டான். எங்களுக்கு நான்வெஜ் இருந்தாலே ஒழிய நாங்க முன்னாடி போக மாட்டோம், எங்களுக்கு இறைச்சி வேணும். அப்ப தேவன் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது எங்க இருக்குன்னா, எடுங்க நீங்க வசன பகுதி, என்னாகமம் 11 வசனம் 31 வாசி.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து பாளைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையிலே
இது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த முறை தேவன் அவங்களுக்கு காடை கொடுக்கிறாரு, எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் ரெண்டு முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த எவ்வளவு காடை கொடுத்தாருன்னா நீங்க அது புரிஞ்சுக்கணும். அந்த வசனத்துல எப்படி கொடுத்திருக்காரு, அப்படியே காற்று வந்து காடையை அள்ளி போட்டுச்சு பாளையத்துக்குள்ள பாளையத்துக்கு வெளிய. எப்படின்னா இந்த பக்கம் அவங்க நடக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் முழுக்க எவ்வளவு தூரம் பயணம் செய்வாங்க, அவ்வளோ தூரம் வரைக்கும். ஒருவேளை இந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணா எவ்வளவு தூரம் போகும், அவ்வளோ தூரம் வரைக்கும். காடை எவ்வளவு உயரத்துக்கு இருந்திருக்கு, இரண்டு முழ உயரத்துக்கு, கிட்டத்தட்ட பாருங்க நம்ம முட்டிக்கால் வரைக்கும். அந்த அளவுக்கு தரையில இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் தெரியல, இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் தெரியல, காடைகள்னால நிரப்பிட்டான். ஏன் இப்படி தேவன் நிரப்பினார்னா அந்த அளவுக்கு மோசமா கேட்டுட்டான். அசனாதான் நம்ம போய் ஃபுல்லா மாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நம்ம சொல்றோம். அவ்வளவு தேவன் கிட்ட அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு கண்டிப்பா இறைச்சி வேணும், நாங்க சாப்பிட்டே ஆகணும் போலதான். தேவன் சொல்றாரு, பரவாயில்ல ரொம்ப கேக்குறீங்க, ஒரு நாள் மாத்திரம் இல்ல, நீங்க ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க இச்சை எந்த அளவுக்கு இருந்துச்சோ அந்த அளவுக்கு கொடுத்தார். ஜனங்க கூட சலிச்சு போகல, நம்மளாண்டா கூட சலிச்சு போயிடுது. ஒரு வாரத்துக்கு தேவன் முள்ள கொடுத்துட்டாரு, எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த சமயத்துல வசனம் அப்படியே பின்னாடி வாசிங்க. ஆமா பாருங்க இங்கேதான். அப்புறம் வசனம் வாசிங்க. இதுதான் இங்க நடந்து ரெண்டாவது முறை அவங்க இறைச்சி இச்சித்த போது தேவன் மறுக்கல. அந்த பாயிண்ட் முக்கியம், தேவன் மறுக்கல. ஆனா ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், இஸ்ரேலர் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க, வனாந்திரத்துல என்று அவங்களுக்கு தேவன் நியமித்தது மன்னா மாத்திரம் தான், இறைச்சி இல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க ஒரு மாத காலம் அளவு இருக்கும் போது இறக்கப்பட்டு அங்க இறைச்சி கொடுத்தார் சீன் வனாந்திரத்துல. இப்போ மறுபடியும் அவங்க தேவன் கிட்ட போராடி இறைச்சி கேட்கும் போது தேவன் இப்போ அவங்க கேட்டதுக்கும் மீறி கொடுக்கிறார். கொடுக்கவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை, கொடுத்துடுறாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா அதை அவங்க சேகரிச்சு வச்ச அந்த காடைகளை எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னால், அதுதான் வாய் நடுவே இருக்கும் போதே அவங்களுக்கு என்னன்னா தேவன் ஒரு வாதை அவங்க மேல அனுமதிச்சு அந்த காடைய இச்சித்த அத்தனை பேரையுமே அங்கேயே மறிக்க செஞ்சு அடக்கம் பண்றான். முத முறை கொடுத்துடுறாரு கிருபையா, ஆனா எந்த வாதை வரல, எங்க அங்க மரணம் சம்பவிக்கல. ஆனா ரெண்டாவது சமயம் பார்க்கும் போது குறுத்துடுறா ரெண்டாவது முறையும், இந்த முறை வாதை வருது, அதாவது காடை வருது, காடை கூட வாதை பிளஸ் மரணம் அங்க வந்து அவங்க மறிச்சு போகிறது நம்ம பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான சம்பவமா நமக்கு தெரியுது. சோ இதனுடைய அர்த்தம் நிஜம் என்ன, இதுல இருந்து நம்ம என்ன ஒண்ணு கற்றுக்கொள்ளலாம், அதுதான் நம்முடைய தியானம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த சம்பவம் நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம், உங்களுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேலருடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய இஸ்ரேலருடைய அனுபவங்களுக்கு நிழல். ஒரு வசனம் வாசிக்கிறோம், ஒன்னு குறந்தியர் 10:11 வசனத்துல, அவங்களுக்கு இதெல்லாம் திருஷ்டாந்தம், அவங்களுடைய வாழ்க்கையில நெஜமான அனுபவங்களா தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். அப்புறம் ஆனா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில நெஜத்துல என்னெல்லாம் தேவன் அனுமதிச்சிட்டாரோ மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அத்தனையுமே இந்த சுவிசேஷகத்தின் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த கடைசி காலத்துக்கே உரிய எச்சரிப்புகள், வார்னிங்ஸ், இதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தின் அடிப்படையில அந்த அனுபவங்களை பார்க்கணும். சோ மாம்சீக இஸ்ரேலருக்கு சில பலகீனங்கள், அது அவங்களுக்கு பலகீனங்கள், நிஜமா அவங்க வாழ்க்கை. ஆனா அது எதை காண்பிக்குதுன்னா, கண்டிப்பா இந்த யுகத்தின் முடிவுல கடைசி காலத்துல இருக்கும் வாழும் அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு அதே ரீதியிலான பலகீனங்களை குறித்த எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்டுட்டோம் நிழல்கள். அப்போ அந்த மான்சீக் இஸ்ரேலுடைய இந்த அனுபவம் எதுக்கு கொஞ்சம் அடையாளமா இருக்கு, எதுக்கு நிழலா இருக்கு, இது எதை குறிக்கலாம் சகோதர சகோதரிகளே? ரொம்ப சிம்பிளா நம்ம அதை சொல்றோம், ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட். நம்ம ஆரம்பிச்சுட்டு அந்த ஆதார வசனத்தின் அடிப்படையில், சோ அவங்களுக்கு முதல்ல அந்த மாம்சம் கொடுத்தார், யாருக்கும் வாடையில யாரும் சாகல. ஆனா ரெண்டாவது முறை கேட்டாங்க, ரெண்டாவது முறையும் அளவில்லாம கொடுத்தார், ஆனா வாதை பிளஸ் மரணத்தோட வந்துச்சு. இது என்ன அர்த்தம் அங்கிருச்சு? அவங்க இறைச்சிய இச்சித்ததுல ஏன் அந்த இறைச்சி தேவன் கொடுத்தார்? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சகோதர சகோதரிகள, மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எகிப்து உலகம், இஸ்ரேலர் நமக்கு அடையாளம், கானான் நம்மளுடைய பரலோக வாய்ப்பின் ஆசீர்வாதங்கள், அவங்களுடைய வனாந்திர பிரயாணம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஓட்டம், இதெல்லாம் நிழல். சோ இப்போ அவங்களுக்கு நேர்ந்துட்ட அந்த அனுபவம், அவங்க இச்சித்த அந்த இச்சை நமக்கு எதுக்கு அடையாளமா இருக்குது? அந்த மாம்சம் இறைச்சி சகோதர சகோதரிகளே. சோ இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, மாம்சத்துக்கு அடையாளம். அவங்க இச்சித்துட்ட அந்த இறைச்சி மாம்ச ஆகாரம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்ம விஷயத்துல நமக்குள்ள இருக்கும் மாம்ச இச்சைகள், ஒருவேளை மாம்ச சிந்தைகள், மாம்சத்துக்கு உரிய விருப்பங்கள் இதுக்கு அடையாளமா இருக்கிறது. கண்டிப்பா பாருங்க, அவங்களுடைய வனாந்திர பிரயாணத்துல தேவன் அவங்களுக்கு இறைச்சி நியமிக்கல, அத உகந்ததா அவங்களுக்கு சொல்லல. அதே போல நமக்கு உரிய இந்த ஓட்டத்துல நமக்கு இந்த மாம்ச சிந்தை, மாம்சத்துக்கு உரிய விஷயங்கள், மாம்சத்தை திருப்திப்படுத்தும் காரியங்களே, அது தேவன் உகந்தது என்று எப்பொழுதுமே அங்க சொல்லணும். ஆவிக்குரிய விஷயங்கள் தான் நீங்க புசிக்கணும், ஆவிக்குரிய விருப்பங்கள் தான் நீங்க வைத்துக் கொள்ளணும், ஆவிக்குரிய விஷயங்களுக்காக மாத்திரமே நீங்கள் ஏங்கணும், பிரயாசம் எடுக்கணும், அதைய பெற்றுக்கொள்றக்கே நீங்க முயற்சி செய்யணுமே ஒழிய எந்த விதமான மாம்சத்துக்குரியதையும் நீங்க இச்சிக்க கூடாதுங்கிறது நமக்கு அங்க தேவன் அங்க வச்சிருக்கிறோம். சரி, இப்போ அந்த மாம்சம் நம்மளுடைய மாம்சீக சிந்தை அல்லது இச்சைகளுக்கு அடையாளமா இருக்கு, ஆனாலும் கூட எந்த விதமான மாம்சீக சிந்தை, எந்த விதமான மாம்சீக இச்சை பாருங்க. மாம்சத்துக்குரியதுன்னு சொன்னா பெரிய லிஸ்ட் இருக்கு, நம்ம நிறைய போலாம். இப்ப கூட நம்ம வாசிச்சோம் கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல இல்லைங்களா, அதுல சில விஷயங்கள் எப்படி இருக்குது, எதுக்கே டைரக்டா வழி நடத்தும், எதே கேரண்டி கொடுக்கும், இரண்டாம் மரணத்தை கேரண்டி கொடுத்துரும் சில மாம்சத்துக்குரிய விஷயங்கள். ஆனா சில விஷயங்கள் மாம்சத்துக்குரியவைகள் தான், ஆனா என்ன இல்ல, அவ்வளவு ஒன்னும் பாவம் இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு நமக்குள்ள அங்க தரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால மாம்சத்துக்கு உரிய விஷயங்கள் இப்படி பல விதமான காரியங்கள் இருக்கிறதுனால இந்த சம்பவம் எதை குறிக்குது, புரியுதுங்களா? அவங்க இச்சித்துட்டாங்க, அதுக்கு தேவன் கொடுத்துட்டாரு என்னது, காடை அந்த இறைச்சி அங்க கொடுத்தாரு. சோ இது எதுக்கு அடையாளம் சகோதர சகோதரிகளே? சோ அது அந்த காடை மாம்சத்தை வச்சுதான் நம்ம அடையாளம் காணும். ஏன்னா ரெண்டு முறையும் என்னதான் செலக்ட் பண்ணார் தேவன், காடை மாத்திரம் தேடுத்தார். காடைங்கிறது வந்துட்டு பறவை இனம்ங்கிறதுனால கொஞ்சம் தியானிச்சோம்னா ஏதாவது கிடைக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல அப்போஸ்தல் பவுல் மாம்சம் குறிச்சு பேசும் போது 2 கொரிந்தியர் இல்ல 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 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க.
எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம்
அல்ல, மிருகத்தினுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேற, மாம்சங்கள்ல அங்க வித்தியாசம் இருக்கிறதுனால இப்ப பாருங்க தேவன் செலக்ட் பண்ணும் போது பறவை மாம்சம் தான் தேர்ந்தெடுத்துட்டார். கண்டிப்பா காரணம் இருக்கும், ஏன்னா இங்க வசனம் இப்படி இருக்குது, எல்லா மாம்சமும் ஒரே மாம்சம் இல்ல. ஏன் ஒருவேளை தேவன் இந்த பறவை மாம்சம் எடுத்துட்டார், நமக்கு எதையாவது விஷயத்த காண்பிக்குது. அவர் வந்துட்டு ஜனங்கள் பாருங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் நமக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணிடுக்கலாம், வனாந்தரத்துல அவங்க இறைச்சி கேட்ட உடனே அவங்களுக்கு காசுல காடை கொடுத்த மாதிரி அப்படியே ஒரு ஒரு மந்தை மாதிரி கொடுக்கலாம், பீஃப் இல்லாட்டி ஒரு மந்தை ஆடு கொடுக்கலாம். அதெல்லாம் தேவன் சூஸ் பண்ணல, மிருகம். அவர் என்னதான் சூஸ் பண்ணிட்டார், சும்மா காத்து வந்து என்ன அடிச்சுட்டு வரும், காடைத்தான் அடிச்சுட்டு வரும். பறவைனும் ஏன் காடை சூஸ் பண்ணிட்டார், காடை பறவைனும். சோ ஒருவேளை ரொம்ப டீப்பான விஷயம் இல்லை, நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம், பட் ஜஸ்ட் நம்ம மெடிடேட் பண்றோம். சோ காடை எதுக்கு அடையாளமா இருக்கலாம், அது பறவை. சோ பறவைக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம், மிருகம் வந்துட்டு பூமியின் மேல இருக்குது, பூமிக்கு ரொம்ப க்ளோஸ், பூமிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது, புவியீர்ப்பு சக்தி அதன் மேல ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பறவைகள் ரெக்கை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் பூமியை விட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்து பழகின விஷயம், பழகின இனம். அதிகமா பூமியோட ரொம்ப தொடர்பு அதுக்கு இல்லை, அதாவது இந்த புவியீர்ப்பு சக்தியினுடைய ஆதிக்கத்துக்குள்ள அவ்வளோவா வராத ஒரு இனம் நம்ம சொல்லலாம். ஆனா மிருகங்கள் அப்படி கிடையாது, புவியீர்ப்பு சக்தியினுடைய ஆதிக்கத்துக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும், ஏன்னா ரொம்ப க்ளோஸ் இல்ல பாருங்க, பூமியோடயே ஒட்டிட்டாங்க இருக்கு. பறவைகள் அப்படி இல்லை. ஒரு வேலை என்ன குறிக்கலாம், அதுதான் நமக்கு ஒருவேளை என்ன குறிக்கலாம்னா அதே விஷயம் தான், மாம்சம் அங்க குறிக்குது நமக்குள்ள இருக்கிற இல்லாட்டி நம்ம இடத்துல இருந்து வெளிப்படுற இல்லாட்டி நாம இச்சுகிற மாம்சத்துக்கு உரிய காரியங்கள். ஆனா இந்த மாம்சத்துக்கு உரிய காரியங்கள் எடுத்தோம்னா அதுல எல்லாமே ரொம்ப மோசமான விஷயங்கள் இல்ல, சில விஷயங்கள் இருக்குது மாம்சத்துக்குரியது தான், ஆவிக்குரியது இல்ல, ஆனா அது அந்த அளவுக்கு மோசம் இல்லை என்று நாம சொல்லலாம். சோ இந்த காடை இறைச்சி தான் தேவன் அவங்களுக்கு அவங்க இறைச்சி கேட்ட போது அனுமதிச்ச ஒரு ஒரு இறைச்சி. சோ இது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, சில மாம்சத்துக்கு உரிய காரியங்கள் அதை நாம என்ன சொல்லலாம்னா அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் பொழுதுபோக்கு அப்படி நாம சொல்லலாம், இல்லாட்டி அதுல கூட நமக்கு சில நன்மை இருக்குது அதனால அது நாம செய்யலாம். இந்த மாதிரி நான் இங்கிலீஷ்ல சகோதரர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தை படிச்சுன்னா என்ன சொல்லலாம்னா, இன்னோசன்ட் பிளஷர். இன்னோசன்ட் பிளஷர்னா குற்றமில்லாத என்ன சொல்லலாம், அது குற்றம் மாதிரி இல்ல, குற்றம் இல்லாம என்ன சொல்றது, நம்ம சந்தோஷம் அனுபவிக்கும் சில விஷயங்கள் குற்றம், அது நம்ம அனுபவிக்கிறதுனால என்ன இல்ல, அது பெரிய குற்றம் மாதிரி தெரியாது, ரெண்டாம் மரணத்துக்கு வழி நடத்துற மாதிரி குற்றம் இல்ல, அப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அம்யூஸ்மெண்ட், சில கேளிக்கை விஷயங்கள் அம்யூஸ்மெண்ட், சோசியல் அப்ளிகேஷன்ஸ், நம்முடைய சமுதாயத்துல மற்ற மனிதர்கள் கிட்ட நாம பட்டெடுக்கிற சில என்ன சொல்றது, அவங்க கிட்ட இருக்கிற நமக்கு சில கடுமை கடமைகள் அப்படின்னா, மற்ற மனுஷங்களுக்காக சில விஷயங்கள் கூட நாம செய்வோம், அதனால நமக்கு எந்த ஆவிக்குரிய பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை அவங்களுடைய நன்மதிப்பு பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு செய்வதில் நமக்கு ஏதோ ஒரு பிளஷர் ஒரு சந்தோஷம் இருக்கு, இது மாதிரியான சில விஷயங்கள். சில லிட்ரரி பர்சியூட்ஸ் அப்படின்னா சில இலக்கிய சம்பந்தமான விஷயங்கள் சொல்லலாம். அப்புறம் சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், இப்ப இந்த லிஸ்ட் நம்ம சொன்னாலும் என்னெல்லாம் வரலாமா சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இலக்கியத்துல உங்களுக்கு ஈடுபாடு இருக்கலாம். பாருங்க, இலக்கியம் வந்து ஆவிக்குரிய விஷயம் கிடையாது, இந்த இடுக்கமான வாசல்ல இந்த வனாந்திர பிரயாணத்துல இலக்கியம் வந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு வர சோதனை பரீட்சைகளை ஜெயம் கொள்வதற்கு ஏற்ற ஆகாரம் அது கிடையாது. ஆனா பாருங்க, அது படிக்கிறதுனால ஒன்னும் தப்பு மாதிரியே தெரியாது, ஆனா அது மாம்சத்துக்குரியது. சோ அதே போல இப்ப பர்சனல் ஹேபிட்ஸ்னா நிறைய நாம சொல்லலாம். சில நம்ம சொல்லுவோம், எனக்கு கொஞ்சம் மியூசிக்ல நான் மியூசிக்கு அடிமை நம்ம சொல்லலாம். ஆமா, அது கேட்கறது ஒன்னும் அவ்வளோ தப்பு மாதிரி ஒண்ணும் தெரியல, அதனால ஒன்னும் செகண்ட் எடுத்தெல்லாம் நம்ம போயிட மாட்டோம், ஜஸ்ட் கொஞ்சம் டைம் பாசிங் தானே, அதனால மனசு எவ்வளவு ரிலாக்ஸேஷனா இருக்குது. ஆனா மியூசிக் கேட்டு நீங்க ஆவிக்குரிய விதத்துல பலப்படுவீங்க எங்கேயாவது இருக்குதா நமக்கு அங்க. சோ உங்களுக்கு வரப்போகிற இந்த உலகத்துல நமக்கு வந்து வசனம் இருக்கு இல்லைங்களா, நம்ம போராடுறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலங்களில் பொல்லாத ஆவி அதனுடைய சேனை. இருக்கிற இந்த போராட்டத்துல மியூசிக் வந்து நம்மள எந்த விதத்துல பலப்படுத்தும், ஒண்ணுமே இல்ல. அதுதான் நமக்கு வனாந்தர நம்முடைய வனாந்தர பிரயாணத்துல நமக்கு ஏற்ற விஷயம் இல்ல, அது நம்ம எந்த விதத்திலயும் அது பலப்படுத்தாது. ஆனாலும் அதை செஞ்சோம்னா தப்பு மாதிரி தெரியல, அது மாம்சத்துக்கு உரியது. இதுனா நீங்க என்ன இருக்கு, சிலருக்கு சகோதரர்களா இருந்தா விளையாட்டு துறை விளையாட்டின் மேல விருப்பம் இருக்கலாம், அது என்ன மாதிரி விளையாட்டு வேணா இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கிறாங்க நமக்கு மத்தியில. நம்ம சொல்ற லிஸ்ட்ல எல்லாம் வரக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க, அதுக்கு என்று நேரம் ஒதுக்கி அதைய செய்ய அதுல ஈடுபடக்கூடிய பழக்கம் நம்மள மத்தியில கூட அங்க இருக்குது. சோ அதனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு லெசன் நமக்கு அங்க வரும். சோ அப்போ ஒரு வேலை டிவி, ஒரு வேலை சில சினிமா, சும்மா பொழுது போக்குறதுக்காக ஒரு மாம்சத்தினுடைய ஒரு ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, இல்லாட்டி இது போன்ற விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள் நாம என்ன சொல்லலாம்னா, பார்ப்பதற்கு இது நம்மை இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் அல்ல என்பது போல தோணும், இது குற்றம் அல்ல என்பது போல நமக்கு அங்க தோணும். ஆனா அதே சமயத்துல அது நிச்சயமா ஆவிக்குரியதும் இல்லை என்பதும் நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இதை நம்ம அனுபவிச்சுட்டு எதிர்பார்த்துட்டு ஈடுபட்டுட்டு அதுல ஈடுபடுவதன் மூலம் நம்முடைய கான்சன்ட்ரேட்டட் டைம், நாலேஜ், எனர்ஜி, இன்ஃபுளுயன்ஸ், ஹெல்த் எல்லாம் அதுல செலவிட்டு, இந்த விஷயங்கள் தான் குறுகிது அந்த காடை இறைச்சி. இஸ்ரேல் என்ன அருமையா நிழல் பாருங்க, அதையெல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்க எங்கன்னா எகிப்துல இருந்த போது. நமக்கும் இதன் மேல ஒரு ஈடுபாடு இருந்திருக்கலாம், ஒரு பிரியம் இருந்திருக்கலாம், ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம், எப்போ உலகத்துல இருந்த மட்டும். ஆனா இன்னைக்கு எகிப்தை விட்டு வனாந்தரத்துல அவங்க கால் வச்சாங்களோ, தே ஆர் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் மோசே, அவங்க மோசேனுடைய வழி நடத்துக்கு உட்பட்ட ஒரு வனாந்தர பிரயாணத்துல இருக்கிறாங்க. அங்க தேவன் அவங்களுக்கு போஷிக்கிருக்கு என்று நியமிச்சது மன்னா. அதே போல நாம் எப்படி இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோமோ, இந்த ஜீவியத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோமோ, நம்முடைய தலை கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு தான் மோசே அணிலல், அவருடைய மேலான வழி நடத்துதல்ல நெருக்கமான பாதையில நாம் நுழைஞ்சதுக்கு பின்பு இந்த பாதையில நாம் எதிர்கொள்ள போற சோதனைகள், போராட்டங்கள், சோர்வுகள் மத்தியில நல்ல போராட்டம் போராடுறதுக்கு நமக்கு உகந்த ஆகாரம் என்னன்னா அது மன்னா. மன்னா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அது சத்தியம், வசனம், தேவனுடைய போதனைகள், உபதேசம். இன்னொரு அர்த்தத்துல கர்த்தர் இயேசு அவருடைய ஈடுபலி, அந்த ஈடுபலியின் மேல வைக்கிற விசுவாசத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிற தேவ நீதி, இதெல்லாம் அங்க அது குறிக்கும். அது மாத்திரம் தான் நமக்கு இந்த வனாந்தரத்துல தேவன் நியமிச்சது. ஆனா இந்த இறைச்சி அது தேவன் நமக்கு நியமிக்கிறது இல்ல. ஆனா பாருங்க என்ன பியூட்டி தெரியுங்களா, இங்க இஸ்ரேலினுடைய விஷயத்துல நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்பு என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அவங்களுக்கு அதைய சீன் வனாந்தரத்துல தேவன் என்ன பண்ணார், கிருபையா கொடுத்தார், அனுமதிச்சார், எதுவும் செய்யல, சாப்பிட்டாங்க அப்புறம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்க தண்டிக்கல தேவன். ஆனா அதே சீனாயை கிராஸ் பண்ணதுக்கு பின்னாடி கேட்கும் போது தேவன் கொடுத்தார் கூட மரணம். ஏன், ஏன்னா அதுல ஒரு நீதி இருக்கு. தேவன் ஏன் அங்க சீன் வனாந்திரத்துல கொடுத்தாருன்னா பாருங்க, அவர் தேவன், இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்த தேவன், அவங்களுடைய பலகீனங்கள் புரிஞ்சிருந்தார், அவர் நியாய அதை அவர் அங்க அனுமதிச்சு அவங்களை தண்டிக்காம இருந்ததுக்கு ஒரு நியாயமான காரணம் என்னன்னா அதுதான். அப்பதான் எகிப்து என்ன எடுக்கிறாங்க, அவங்க வெளியே வந்து ஒரு மாதமா அவங்களுடைய பலகீனங்களை புரிஞ்சு சரி கிருபை நிமித்தம் அதை அவங்களுக்கு அனுமதிச்சார். ஆனா தேவன் அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாருன்னா, அதுக்கப்புறம் சீனாய் வந்தாங்க, சீனாயில நியாய பிரமாணங்கள் எல்லாம் வாங்கினாங்க, தேவன் அவருடைய கற்பனைகள் அவருடைய சித்தம் எல்லாம் நிறைய புரிஞ்சாங்க, அவரை ஆராதிக்கும் முறைமை கூட கற்றுக்கொண்டாங்க. அப்படின்னா தேவன் நீதியில தேவனுக்கு தேவனை கிட்டி சேர்வதில் ரொம்ப நெருக்கமானாங்க, தேவனுடைய மேலான வழி நடத்துதல் அவருடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் உணர்ந்தாங்க. அப்படின்னா தேவனுடைய கிருபையில ரொம்ப அதிகம் அவங்க வளர்ந்தாங்க. ஆனா அந்த வளர்ச்சிக்கு பின்பு அவங்க மீண்டும் அந்த மாம்ச இறைச்சி அவங்க கேட்டது தேவன் பார்வையில் அது தப்பு. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னுமா உங்களுக்கு அது வந்து போகல, இன்னுமா அதன் மேல உள்ள இச்சை உங்களை விட்டு நீங்கள, இன்னுமா அந்த பலவீனத்தை நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க. என்னை இந்த அளவுக்கு அறிந்து கொண்ட போதும், என்னை இந்த அளவுக்கு நெருங்கின போதும், இன்னுமா உங்களுக்கு இது உங்க கூட இருக்குது, வேணுமா உங்களுக்கு? ஆமா வேணும், நல்ல. ஆனா அவங்களுக்கு அங்க வாதை மற்றும் மரணம். இது நமக்கு என்ன பாடம்னா, சகோதர சகோதரிகள, ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல நுழைஞ்ச புதுசுல, அந்த புதுசுலங்கிறதுக்கு எவ்வளவு மாதம் எவ்வளவு வருஷம் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அது ஒரு ஒருத்தருடைய பலவீனம், ஒரு ஒருத்தருடைய சுபாவம், ஜென்ம சுபாவத்துல அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் டிஃபர், வித்தியாசப்படுது. ஆனா கண்டிப்பா ஒரு அளவுக்கு தான் தேவன் அதெல்லாம் என்ன, அது எதை குறிக்குதுன்னா, நம்ம ட்ரூத்துக்கு வந்து இந்த உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிச்ச ஒரு சில காலம் வரைக்கும் தேவன் ஒருவேளை இந்த பலவீனங்கள், இந்த உலகத்துக்கு உரிய விஷயங்கள், மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் நம்ம கூட இருந்துச்சுன்னா, அதை தேவன் கிருபையா பார்த்து அங்கீகரிக்கிறது இல்ல, மன்னிச்சு விட்டுடுறார். இப்ப தான் குழந்தைங்க, இப்ப தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கிறாங்க, இப்ப தான் ட்ரூத் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க, இப்ப தான் அந்த கிறிஸ்தவ அனுபவங்களுக்குள்ள போறாங்க, இப்ப தான் பரமையை ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, இப்ப இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப தேவன் அனுமதிச்சிருக்கார். ஆனால் அவங்களுடைய பயணத்துல அவங்க மேற்கொண்டு போகும் போது, மேற்கொண்டு தேவனை ஆழமாக அறிந்து கொண்டு கொள்ளும் போது, கொண்டதுக்கு பின்பு மீண்டும் அது கேட்கும் போது அவங்களை ஏன் தண்டிக்கிறார்னா, சகோதர சகோதரர், இன்னுமா உங்களுக்கு இது போகல அப்படின்னா, அவர்கள் ஒரு நிலைமையை கடந்து இன்னொரு நிலைமைக்கு வந்துட்டுறாங்க. அந்த நிலைக்குரிய கிரியைகள் தான் அவங்க கிட்ட வெளிப்படணும், வேற தேவன் எதிர்பார்க்கறது இல்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேளை இந்த விஷயங்கள், அதாவது காடை இறைச்சி போன்ற சில மாம்சத்துக்கு உரியவைகள், இது நீங்க லிஸ்ட்ல நாம எது வேணாலுமே அங்க போட்டுக்கலாம். அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இருந்துச்சுன்னா, இப்ப பேசும் போது எனக்கே ஃபீலிங் இருக்கு, கண்டிப்பா இந்த மயங்கள்ல நம்ம கூட இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா எல்லோரும் சிந்திச்சா அங்க இருக்கும் சில விஷயங்கள். நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது கூட ரிசல்ட் சொல்றாங்க, அது கூட டூ மச் தான். அது நம்ம ஒருவேளை என்ன பண்ணலாம், எந்த அளவுக்கு படிக்கலாம், ஜஸ்ட் பாருங்க, மூணு நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு பயங்கரமான எக்கனாமிக் கிரைசிஸ் வந்திருக்கு. இது மாதிரி வந்ததே இல்லை, டெனரிட் இருக்கு அமெரிக்கா நியூஸ், முக்கியம் ப்ராபசி தீர்க்க தரிசனம், அது பார்க்கலாம், அது பாருங்க. நோக்கம் அது படிக்கும் போது நோக்கம் என்ன இருக்குன்னா, தேவனுடைய திட்டம் அது அங்க நிறைவேறுது எப்படி என்ன அடையாளம், அதுக்கு நாம அங்க பார்க்கலாம், அவ்வளவுதான். அதை நம்ம பார்த்தா கூட அங்க அது ஒரு லிமிட்டேஷன் நமக்கு இருக்குது, அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தெளிவுக்கு உகந்த அளவுக்கு தான். ஒருவேளை எடுத்து உக்காந்து 24 பக்கத்தை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் லைன் பை லைன் விடாம படிச்சோம்னா அது வெறி, அது வந்து தேவன் அங்க தருணம் கொடுக்கறது. அப்போ இது மாதிரி மற்ற விஷயங்களுக்கு, அது நியூஸ் சேனல்ஸ் கூட நாம எடுக்கலாம், நியூஸ் சேனல் பாக்குறதுக்கு தான் நம்ம ரிமோட் எடுப்போம், ஆனா பிரேக் வரும்போது அது அப்படியே என்ன ஆயிடலாம், சீரியல்ஸ் போகும், எது வேணா போகும், மேட்சஸ் போகும், இதெல்லாம் போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், அது நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, அந்த லிஸ்ட் உங்களுக்கு தெரியும். சோ செய்யும் போது இது தப்பு மாறி தெரியாது, இதுக்கெல்லாம் போயிட்டு தேவன் கணக்கு வச்சுட்டு நம்மளை நியாயம் தீர்த்துட்டா இருக்க போறா அப்படி யோசிக்கலாம். ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்கள் பாருங்க, மாம்சீக இஸ்ரவேலர்களுக்கு ஒரு வருஷ ஒரு லெவல் வரைக்கும் அனுமதிச்சா, ஒரு லெவல்ல பயங்கரமா கடிந்து கொண்டா, காரணம் ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்ம பின்னால் வருவோம், சேம் விஷயம் நமக்குள்ள நடக்கும். சோ அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக அங்க கொடுக்கிறார். ஆனா அவங்களுக்கு அது வெறும் மரணம், நமக்கு என்னன்னா இந்த விஷயங்கள் பாக்குறதுக்கு அப்படி தெரியல இல்லைங்களா, பெரிய பாவம் மாதிரி. ஆனா வில் லீட் டு செகண்ட், இது இரண்டாம் மரணத்துக்கே தான் நம்மளை வழி நடக்கும். ஏன்னா போன வாரத்துல நீங்க மன்னா நீங்க வாட்ச் எடுத்தீங்க, போன வாரமோ அதுக்கு முந்தின வாரம் உன்னத பாட்டு 2:15 வசனம் வாசிங்க. பாருங்க நம்முடைய திராட்சை தோட்டங்கள், பாருங்க திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகள், சிறு நரிகள், சோ லிட்டில் ஃபாக்ஸஸ். சோ இந்த சின்ன நரிகள் குழி நரிகள் குறிக்குது, நமக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி சின்ன 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 பலகீனங்கள் மாம்சத்துக்குரியவைகள். அது பாத்தீங்கன்னா பாருங்க, திராட்சை தோட்டம் திராட்சையே தெரியும், சபையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது, நம்மளுடைய மேலான வாய்ப்பையே நம்ம இடத்துல இருந்து அபகரிக்கும் அளவுக்கு அது ஆபத்தான விஷயங்கள். சோ அந்த வசனத்துல அந்த மன்னாவுல அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரதர் ரசூல் அழகாக அந்த பாயிண்ட் அங்க சொல்லுவார், சின்ன விஷயங்கள் தான் என்று விட்டுடாதீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துல நீங்க எப்படி ஜெயம் கொள்றீங்களோ அதுதான் தீர்மானிக்கும் நீங்க எந்த பெரிய விஷயத்துல நீங்க ஜெயம் கொள்ளுவீங்க. நம்ம எல்லாம் ரொம்ப ட்ரூத் ரொம்ப ஆழமா படிச்சு தீர்க்க தரிசனங்கள்லாம் புரிஞ்சிட்டு பெரிய சோதனைக்கு பெரிய சாட்சி வாய்ப்புக்கு நாம காத்துட்டு இருப்போம். ஆனா என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, சைட் பை சைடா சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம விழுந்துட்டு அது 7 முறை 70 முறை விழுந்துட்டு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களா, எப்படி தேவன் நமக்கு பெரிய வாய்ப்புகள் பெரிய போராட்டம் பெரிய ஜெயம் அங்க தரும் வாய்ப்பு இருக்கு. சோ அதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனாலும் நம்மளுடைய ரொம்ப சுய பரிசோதனை செய்து நம்ம கிட்ட இருந்து அகற்ற வேண்டிய விஷயங்கள். சோ இது ஒரு சம்பவம். ரெண்டாவது சம்பவம் எங்கன்னா, அவங்க சீன்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் வந்துடுறாங்க ரெவி டீம்ங்கிற இடம். அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துருது. தண்ணி தாகம் எடுத்த உடனே அவங்களுக்கு கண்மலையிலிருந்து தேவன் தண்ணி கொடுக்கிறார். அந்த சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த கண்மலையில தண்ணி குடிச்சிட்டு அவங்க பயணத்தை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு யுத்தம் தேவன் அனுமதிக்கிறார். அந்த யுத்தம் நம்ம மெடிடேட் பண்ணலாம், தியானிக்கலாம். அந்த யுத்தம் யார் கூடன்னா அமலேக்கியர் கூட. வசனம் யாத்ராகமம் 17 முதல் சில வசனங்கள் இல்ல இல்ல முதல் வசனங்கள் இல்ல வசனம் 18 வாசிங்க. யாத்ராகமம் 17 வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவி தீமுல இஸ்ரேலர்கள் கூட யுத்தம் பண்ணாங்க. பாருங்க, இது நான் அப்படியே டைரக்டா அங்க போறதுனால உங்களுக்கு ஒருவேளை புரியாம போகலாம், ஆனால் நான் சம்பவம் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே ரிவி டீம்ங்கிற இடத்துல தான் அந்த தண்ணி தாகத்தினால பாதிக்கப்பட்டு இருந்த போது அவங்களுக்கு கண்மலையிலிருந்து தேவன் தண்ணி கொடுக்க சொன்னார். உங்களுக்கு நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, அந்த முறை அந்த சமயம் தான் மோசம் என்ன பண்ண வேண்டியதுச்சு, கண்மலைய அந்த கோலை கொண்டு முதல் முறையா அடிக்க வேண்டி அங்க இருந்த இடம் நம்ம பாக்குறோம். அப்போ அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் குடிச்சிட்டு ரொம்ப தெம்பா கிளம்புறாங்க இஸ்ரேலர். கிளம்பும் போது எதிரில பார்த்தா தேவன் யார் அனுப்பிச்சிட்டாருன்னா, அமலேக்கியரா இஸ்ரேலுக்கு விரோதமா அங்க அனுமதிச்சிட்டார். சோ இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கவனிக்கிறீங்களா, எகிப்தை விட்டு வனாந்திரத்துக்குள்ள வந்துட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிறைய சோதனைகள் தேவன் அனுமதிச்சான். இந்த சமயம் தான் முத முறையா ஒரு யுத்தம் அனுமதிச்சான். இந்த அமலேக்கியருக்குள்ள கூட அவங்க இந்த ரெவி டீம்ல செய்துட்ட அந்த யுத்தம் தான் அவங்களுடைய வனாந்திரத்துல வனாந்திர பிரயாணத்துல ஏற்பட்டுட்ட முத யுத்தம். இந்த யுத்தம் அவங்களுக்கு ரொம்ப ஜெயிக்க முடியாத யுத்தம், நிச்சயமா அவனா ஜெயிக்க முடியாது அமலேக்கியர். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு நினைவு இருக்கும், நான் வசனம் படிக்கல ஆனா நேரா போலாம், சொல்ல முடியுங்களா யாராவது இந்த இந்த யுத்தத்துல அவங்களுக்கு எப்படி தேவன் ஜெயம் கொடுத்தாரு? வசனம் வாசிங்க, 8 வாசிங்க.
ஏறினார்கள் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையை இஸ்ரேலர் மேற்கொண்டார்கள். அவர் தன் கையை தாழ விடுதலை அமலேக்கு மேற்கொண்டார். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அவன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கும் அவன் ஜனங்களையும் பட்டய கருத்தினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும் வாசி, அமலேக்கு வானத்தின் கீழெங்கும் இராத படிக்கு நாசம் பண்ணவே என்றார்.
போதும் போதும் சிஸ்டர். சோ இங்க நாம வாசிக்கிறோம் இந்த அமலேயர் கூடதான அந்த ஒரு யுத்தம். பாருங்க இந்த யுத்தம் இஸ்ரேல் சந்திச்சுட்ட முதல் யுத்தம். ரொம்ப நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிட்டோம்னா இது எப்ப சம்பவிக்குதுன்னா, இந்த யுத்தம் அவங்க கண்மலை கிட்ட தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற யுத்தம். அந்த கண்மலைகிட்ட இருந்து வந்த தண்ணீரை குடிச்ச உடனே அவங்க சந்திக்கிற யுத்தம். அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்? அவங்கனால ஜெயிக்க முடியாது. இப்ப எப்படித்தான் அவங்க ஜெயிக்கணும்? அவங்க ஜெயிக்கிறதுக்காக தேவன்கிட்ட, தேவனுக்கும் அவங்களுக்கு இடையில மோசே எழுந்து நிக்க வேண்டி இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த யுத்தத்துல ஜெயம் கிடைக்கிறதுக்கு அங்க யார் வராருன்னா மோசே அங்க இடைப்படுறது நாம அங்க பாக்குறோம். சோ ஒருவேளை மோசே மாத்திரம் இடையில வராட்டி இஸ்ரேலர அமலேக்கியர்கள் மேற்கொண்டிருப்பாங்க, இஸ்ரேலர் அழிந்து போயிருப்பாங்க. சோ அவங்களால ஜெயிக்க முடியாத யுத்தம். ஆனா அவங்க ஜெயிக்கும்படியாக மோசே அவங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்டு அங்க வரார். சோ தேவன் எப்படி மோசே மூலம் அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறாருன்னா, மோசே என்ன பண்ண வேண்டி இருக்கு? தன்னுடைய கைகள் அந்த கோலை பிடிச்சிட்டு நிக்கணும். சோ அவரு கைய உயர்த்தி இருந்தா யுத்தத்துல யாருக்கு ஏற்றம்? இஸ்ரேலர்களுக்கு ஏற்றம். ஒருவேளை கை வலிக்குது சோர்வாகுன்ற ஒரு கை அப்படியே தாழ கீழே போச்சுன்னா யுத்தத்துல இஸ்ரேலர்களுக்கு என்னாச்சு? பின்னடைவாயிடுது. மறுபடியும் கைகளை தூக்க வேண்டி இருந்துச்சு. இப்ப தூக்குறதுக்கு என்ன அங்க பிளான் பண்ணிட்டாங்க, என்ன ஏற்பாடு பண்ணிட்டாங்க? ஆரோன் பிளஸ் ஊர் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நின்னுட்டாங்க. மோசேக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு கைய உயர்த்தி பிடிக்கும்படியாது. அப்போ மோசேனுடைய கை அப்படியே மேல இருக்கும் பொழுது இஸ்ரேல் இறுதியில் அங்க ஜெயிக்கிறது அங்க நாம பாக்குறோம். சகோதரர்கள் ஒரு சின்ன நிழல் தான், ஆனா பார்த்த ஆதார வசனத்துக்கே இசைவாக இருக்கிற ஒரு நிழல். சோ இது எதுக்கு அடையாளம், எதுக்கு நிழல் இந்த விஷயம் சகோதர சகோதரிகளே? பாருங்க நாம இதை சொல்லலாம், நீங்களே கூட அது புரிஞ்சுக்கொள்ள முடியும். இது இஸ்ரேலர் கண்மலையில இருந்து வந்த தண்ணீரை குடிச்ச உடனே அவங்களுக்கு நடக்கிற யுத்தம். இஸ்ரேலர் நமக்கு அடையாளம் கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கண்மலையில தண்ணீர் குடிக்கிறது, ஒருவேளை கர்த்தர் இயேசு மேல விசுவாசம் வைக்கிறது குடிக்கலாம், அதன் மூலம் நீதிமான் ஆக்கப்படுறது குறிக்கலாம். ஆனா அது மாத்திரமில்ல, அந்த நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு நம்மை நாமே முழுவதுமாக தேவனிடத்துல அர்ப்பணம் செய்யறதும் அங்க சேரணும். அந்த கண்மலை கிட்ட தண்ணீர் குடிக்கிற அந்த நிகழ்வு எதுக்கு அடையாளம்னா, நாம் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் மூலமா தேவன்கிட்ட நம்ம முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். அந்த உடன்படிக்கை ஞான ஸ்நானம் அர்ப்பணிப்பு அது அதுக்கு அடையாளம். பாருங்க இப்ப அந்த தண்ணீர் குடித்த பின்பு நடக்கிற முதல் யுத்தம் இஸ்ரேலுக்கு யார் கூட? அமலேக்கியர். அப்ப நம்முடைய கான்சக்ரேஷன் பண்ணின உடனே நமக்கு நாம எதிர்கொள்ற ஒரு யுத்தம், ஒரு போராட்டம். அந்த யுத்தத்துல அவங்க யார சந்திச்சாங்கன்னா அமலேக்கியர். நாம் யார சந்திக்கிறோம் அதுதான் அமலேக்கியர்களுடைய நிஜம். இங்க அமலேக்கியர் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்க? கண்டிப்பா நாம போராடக்கூடிய ஒரு விரோதியை குறிக்குது அமலேக்கியர். அமலேக்கியர் யாருன்னா வசனத்துல உங்களுக்கு இஸ்ரேல் ஸ்டடியில நாம பாயிண்ட் பண்ண வசனம், அதாவது ஏசாவினுடைய பேரன். ஏசா யாருன்னு தெரியும் இல்லைங்களா? ஏசா என்ன பண்ணிட்டார்? புத்திர சுவீகாரம். ஆமா, அந்த பொறுப்பான கூலுக்காக அதை விற்று போட்டவர் அவருடைய பேரன் தான் அமலேக்கியர். இந்த அமலேக்கியர் பத்தி தேவன் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. வசன வாசிங்க உபாகமம் 25:17.
நீ இழந்து விடாதிருப்பியில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கத்தர் விளக்கி உன்னை இழைப்பார பண்ணும்போது நீ அமிழத்தின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு
பாருங்கன்னா தேவன் சொல்றாரு பாருங்க இஸ்ரேலர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் அங்க போகும் போது பாரு அந்த அமலேக்கியர் நீங்க வனாந்தரத்தில் இருக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு நினைவு இருக்கட்டும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி நான் காமிக்கிற தேசத்துக்கு நீங்க போய் சேர்ந்திருக்கும் போது இந்த அமலேக்கியர் நீங்க என்ன பண்ணுங்க, வானத்தின் கீழ் அவங்க 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 இருக்கக்கூடாது, அட்டரா டிஸ்ட்ராய் பண்ணி, அட்டர் டிஸ்ட்ரக்ஷன், அட்டர் டிஸ்ட்ராய், முழுக்க நீங்க அழிச்சிடணும். பாருங்க இஸ்ரேலுக்கு தேவன் அமலேக்கியர் விஷயத்துல கொடுக்கற கட்டளை, அமலேக்கியரை என்ன பண்ணணும், நீங்க முழுக்க அழிக்கணும். இன்னொரு இடத்துல பாப்போம் இல்லைங்களா, அது யார் செய்யல, சவுல் ராஜா செய்யல, உடனே அவர்கிட்ட இருந்து ராஜ்யபாரம் என்ன ஆயிடுது போயிடுது பாத்தீங்களா. அப்ப இந்த அமலேக்கியர் விஷயத்துல தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், மான்ஸ்டிக் இஸ்ரேலரை பொறுத்த வரையும் நம்ம விஷயத்திலேயே கொடுத்தோம், ஆவிக்குரியோ இஸ்ரேலர்கள், நமக்கு ஒரு அமலேக்கியர் இருக்கிறார். தேவன் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா அழிச்சிடு, அழிச்சிடுங்க, விட்டு வைக்காதீங்க. ஒருவேளை விட்டு வச்சோம்னா ரொம்ப கஷ்டம் தான். இந்த அமலேக்கியர் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்த்தா கான்சன்ட்ரேட் பண்ண உடனே நமக்கு இவர் கூட தான் யுத்தம் சொல்லும் பொழுது, பொதுவா ஒரு புதிய சக்திக்கு எவ்வளவு எனிமீஸ், எவ்வளவு விரோதிகள், மூன்று விரோதிகள், மாம்சம், உலகம், சாத்தான். பாருங்க அதுல முதல்ல எதுதான் வருது, மாம்சம். நம்ம அமலே குறிக்குது நம்முடைய மாம்சம். இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆரம்ப கால கட்டங்கள்ல கண்டிப்பா ஒரு தேவனுடைய வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புது சிருஷ்டிக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு விரோதி யார் என்று நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய சொந்த மாம்சம். சகோதர சகோதரிகளே, நான் இப்ப உங்களுக்கு கோடிட்டு மாற்ற காண்பிக்கிறேன். அந்த மாம்சம் போது டீபஸ்ட் மீனிங் எடுக்கும், அப்பதான் இந்த சப்ஜெக்ட் ஓரளவுக்கு பிரயோஜனமான சப்ஜெக்டா தெரியும், இல்லாட்டி ஒரு நிழல் போடுது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது சொல்லிட்டு நம்ம வாசிச்ச அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாம் எடுங்க, ரொம்ப முக்கியமா செகண்ட் ஹாஃப் எடுங்க, ஏன்னா அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும், வெளியாவளோ தெரியாது, நம்மளையே அறியாம நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்கும் சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மத்தியில நம்ம கவனிக்க தவறிடலாம். அப்போ இதெல்லாம் மனசுல வைக்கணும், இதெல்லாமே மாம்சத்துக்குரியது. பாருங்க முதல்ல காரை விஷயம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் குறிக்குது, ஆனா இப்போ இது அமலேக் ஒரு பெரிய பட, பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஆர்மி, இது யுத்தம் செய்யறது முடியவே முடியாது, ஜெயிக்க முடியவே முடியாது. எப்படி அவங்களால அமலிக்கிற ஜெயிக்கவே முடியாது, நம்முடைய மாம்சம் அதனுடைய பலகீனங்கள், அதுல ஜென்ம சுபாவத்தினால உள்ள மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் நம்மால ஜெயிக்க முடியவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு தான், இடையில அவங்களுக்கு மோசே வந்தா அதே போல நமக்கு வரணும் கத்ராகிய அதனால்தான் அவர் சொல்லிட்டார் என்ன இல்லாமல் உங்களால ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னா ஒன்னும் செய்ய முடியாது அதான். ஆனா இப்ப பாருங்க, இப்ப நம்மளுடைய அந்த மாம்சத்துக்குரிய விஷயங்கள் அது வெளியரங்கமான கிரியைகள், நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கிற வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொருந்தும் சகோதர சகோதரிகளே. இது கூட சாகர வரைக்கும் நமக்கு இருக்குது யுத்தம் போராட்டம் இது இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வீழ்த்த வேண்டிய ஒரு விரோதி இந்த மாம்சம் நமக்கு. நெக்ஸ்ட் அதான் நம்ம நமக்கு என்ன நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு இங்கிலீஷ் வேர்டு ரொம்ப நல்ல வேர்ட், நல்லா இருக்கும், அவர் இன்டிமேட் எனிமி அப்படின்னா நமக்கு ரொம்ப நெருக்கமான விரோதி நம்ம மாம்சம். அவ்வளவு க்ளோஸ் நமக்கு, எவ்வளவு க்ளோஸ், அவ்வளவு க்ளோஸ் நாம தான் அவர் அப்படி சொல்லணும். அந்த அவர் தான் முதல்ல நமக்கு, அவர் கூட தான் அந்த யுத்தம் இருக்குது, அப்புறம் இருக்குது நம்ம சுத்தி இருக்கிற உலகம், இது ரெண்டுமே. மூணாவது இருக்கிறார் பாருங்க, பர்சனல் எனிமி, அதாவது நபர் சாத்தான், அவருடைய கையில் இருக்கிற ரெண்டு டூல்ஸ், ரெண்டு பாத்திரங்கள். சாத்தான் எப்பயுமே பேக் சீட் தான், பின்னாக இருந்துக்கிறார். அவர் முன்னால பயன்படுத்துறது நம்ம மாம்சம், அப்புறம் நம்மை சுற்றி இருக்கிற உலகம். எப்போ மாம்சத்தை உலகத்தை மேற்கொள்றோமோ இப்போ நமக்கு டைரக்டா சாத்தான் அங்க வராது. ஆனா அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் நம்ம தேவன் உண்மையா இருந்து இந்த ஜெயம் கண்டோனா அது சாத்தான முகமுகமா பாக்கலாம். அப்படின்னா நேர்ல அவரே நின்று யுத்தம் பண்ற சோதனைகள் நமக்கு தெரியும். ரசலுக்கு சில சோதனைகள் அப்படி நடந்துச்சு என்ற ரீஃபரன்ஸ்ல இருக்குது. அது சேட்டன் டைரக்டா களத்துல இறங்கி வச்ச டெஸ்ட் ரசலுக்கு. ஏன்னா அவர் எல்லாம் மற்ற விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டுட்டார் அந்த ஸ்டேஜ் அவருடைய லைஃப்ல பார்க்கும்போது. அதே மாதிரி ஒரு ஒரு பர்சத்து வாங்கிருக்கும். ஆனா என்ன நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், அந்த மாம்சம், மாம்சங்கும் போது பாருங்க அந்த மாம்சங்கிறது எந்த அளவுக்கு குறைவா நாம புரிஞ்சுக்கிறோமோ குறைவான வெற்றி தான். அந்த அர்த்தத்தை கம்ப்ளீட்டா நம்ம புரிய போகலாம், கம்ப்ளீட் ஜெயணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். ஏன்னா தேவன் அங்க சொல்றா அம்மலைக்கர் அழிச்சுடு, நம்ம கூட நம்முடைய மாம்சம் மாம்சத்துக்குரிய விஷயங்கள் அங்க அழிக்க வேண்டியது அங்க இருக்கு. அப்போ இது அந்த அமலேக்கியர் கூட நடந்த அந்த யுத்தத்தினுடைய நிழல். ஆனா நல்லா பாருங்க அந்த சமயம் பாருங்க, அவங்க யுத்தத்துல இருக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய எஃபர்ட் என்னன்னா மோசை என்ன பண்ணணும், கைகளை உயர்த்தியே இருக்கணும். சோ மோசையினுடைய ரெண்டு கை உயர்த்தப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜெயம், இல்லாட்டி தோல்வி. மோசை யார் கிடையாது நம்ம விஷயத்துல? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவர் இந்த வனாந்தரத்துக்கு. சோ பாருங்க இது என்னது, அவருடைய அந்த இரண்டு கை எதை குறி குறிக்கும் அப்படின்னா கர்த்தர் இயேசு கிட்ட ஒரு ஒரு சுபாவம். அந்த சுபாவம் குறிச்சு வாசிக்கலாம் எபிரேயர் 1:9. ஒருவேளை இது ரொம்ப பொருத்தமான வசனமா இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறேன். அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னா அமலேக்கியர் கூட யுத்தத்துல இவருடைய இரண்டு கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணும். சோ இங்க அந்த இரண்டு கைகள், மோசையினுடைய இரண்டு கைகள், கர்த்தர் இயேசு கிட்ட இருந்த இந்த ரெண்டு ஒரு சுபாவம், ஒரு தன்மை. அவர் நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். சோ ஒரு கை நீதி விரும்புறதுன்னா இன்னொரு கை அக்கிரமத்தை வெறுக்கிறது. ரெண்டுமே ஹாஸ் டு பி ரைட். சோ நமக்குள்ள கூட இந்த இரண்டுமே கிரியை செய்யும் இந்த ரெண்டு தன்மைகள், நம்முடைய சொந்த மாம்சம் அதனுடைய பலகீனங்கள் அதனுடைய சுபாவங்களை நாம மேற்கொள்ளணும்னா நாம் இருதயத்தின் ஆழத்துல நீதியை நேசிக்கிறவங்களா விரும்பங்களா இருக்கணும். அப்படி மாத்திரம் இருந்தா பிரயோஜனம் இல்லை, கூடவே என்ன பண்ண வேண்டியிருக்கு, அக்கிரமத்தை வெறுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அங்க இருக்குது என்று நம்ம அங்க பாக்குறோம். பாருங்க ஆனா மோசைக்கு கூட என்ன ஆயிடுச்சுன்னா அங்க சில சமயங்கள்ல கை என்ன ஆயிடுது, அப்படியே கீழே அப்படியே போயிடுது, சோர்வாயிடுறாரு. ஆனா நெஜத்துல கர்த்தர் இயேசு கை என்னாவாது, சோர்வாகாது. அந்த நிலம் எதுக்கு அடையாளம் இருக்கலாம்னு பாருங்க, அப்படி மோசே கை கீழே போகும்போது என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா இஸ்ரேலர்கள் ஜெயிக்கணும்னா அந்த கை அவங்க என்ன பண்ணும், தூக்கணும். ஆனா தாங்கிறதுக்கு யார் அப்படின்னா ஆரோன் ஊர். என்ன அடையாளம் இது பாருங்க, இந்த ஆரோன் ஊர் சேர்ந்து கை உயர்த்தணும். அந்த கைகள் குறுகிய தன்மை, அந்த பியூட்டிஃபுல் தன்மை, நீதி நேசிச்சு அக்கிரமத்தை வெறுக்கிற தன்மை, குவாலிட்டி, கேரக்டர், குணாதிசயம் நமக்குள்ள இருக்கணும். அது இருந்தா மாத்திரம் பத்தாது, அது எப்போதுமே எங்க இருக்கணும், நம்முடைய மைண்ட்ல உயர்ந்த இடத்துல அங்க நிக்கணும், பக்கா ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா மோசே மன்னிக்கணும் ஆரோன் ஊ ரெண்டு பேரும் அது என்ன பண்ண வேண்டி இருக்கு, தூக்கி வைக்க வேண்டியிருக்கு. இந்தவங்க ரெண்டு பேர் எது அடையாளமா இருக்கலாம் அப்படின்னா பாருங்க, ரெண்டு பேருமே மோசைக்கு ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன். ஆரோன் வந்து சகோதரன், ஊர் வந்துட்டு சகோதரியினுடைய கணவன். ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கினவங்க. சோ நம்ம என்ன மோசைக்கு நெருங்கினவங்க. சோ எதுக்கு அடையாளமா இருக்கலாம், இது கர்த்தர் இயேசுக்குள்ள இருக்கிற சில உயர்ந்த விஷயங்கள், குண லட்சணங்கள். அது அவருக்குள்ள மாத்திரம் இல்ல, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து யாருக்குள்ளயும் வருது, நமக்குள்ளயும் வந்து நமக்குள்ளயும் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த உயர்ந்த குணலட்சணங்கள், உணர்ந்த உயர்ந்த தன்மைகள் எல்லாம் என்னவோ அந்த தன்மைகளை பயன்படுத்தி இந்த ரெண்டு பிரதானமான தன்மை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டியிருக்கு. இது கொஞ்சம் பிராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணா தான் அது புரியும், இல்லாட்டி நிழல் மாத்திரம் சொன்னா நமக்கு அங்க புரியாது. ஏன் இப்படி நம்ம சொல்லலாம் அது ரெண்டு பேரும் உயர்ந்த குண லட்சணங்களை குறிக்குது, கர்த்தர் இயேசுக்குள்ள இருந்து அவரை பார்ப்பதின் மூலம் நமக்குள்ள நாம பெற்றுக்கொண்ட உயர்ந்த தன்மைகளை குறிக்குது, எப்படி சொல்லலாம்னா அதுதான் மோசே அந்த மன்னிக்கணும் ஆரோன் ஊர்னுடைய பேருனுடைய அர்த்தம். உதாரணத்துக்கு நாம சொல்லணும்னா ஆரோனுக்கு என்ன அர்த்தம் வருதுன்னா ஹையஸ்ட், உயர்ந்த. ஊருக்கு என்ன வருதுன்னா நோபலஸ்ட் உன்னதமான. சோ இந்த உயர்ந்த உன்னதமான ரெண்டும் சேர்த்து அந்த ரெண்டு கை தூக்குது அப்படின்னா, நம் இடத்துல இருக்கிற உயர்ந்த உன்னதமான குணலட்சணங்கள் சில கேரக்டர் கண்டிப்பா அது கர்த்தர் இயேசு கிட்ட தான் நாம போய் அவருக்கு உரியது. இப்ப அந்த உயர்ந்த குணலட்சணங்களை பயன்படுத்தி இந்த ரெண்டு தன்மை இருக்கு பாருங்க, அது கூட குணலட்சணம் தான், அதை அந்த கிரியையில காமிக்கணும். நீதியை நேசிச்சு அக்கிரமத்தை வெறுக்கிறது. உதாரணத்துக்கு மாம்சம் நிறைய அநீதிக்கு உடந்தையாகும், நிறைய அக்கிரமம் செய்யும் நம்ம மாம்சம். இதை ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், அந்த நீதி செய்யறத நேசிச்சு அநீதி செய்யறத வெறுக்கணும், அக்கிரமம் செய்யறத வெறுக்கணும். இது எப்படி வரும், நமக்குள்ள இருக்கு சில குவாலிட்டிஸ். ஒருவேளை நம்ம கிட்ட நீடிய பொறுமை, சாந்தம், சகிப்புத்தன்மை, இச்சை அடக்கம், மாம்சத்தின் எத்தனையோ பலகீனங்களுக்கு இதெல்லாம் சொல்யூஷன் பாருங்க. இந்த குணலட்சணங்கள் நம்மளை அந்த உயர்ந்த கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு நாம பயன்படுத்தணும். இந்த இச்சை அடக்கம் பயன்படுத்தி, இந்த நீடிய பொறுமை, இந்த சகிப்புத்தன்மை, இந்த இணங்கி போகுதல், இந்த மாதிரி குணலட்சணம் எல்லாம் நம்ம யார்கிட்ட பாக்குறோம், நம்முடைய தலை கர்த்தர் இயேசுட்ட பாக்குறோம். அதை பார்க்கும்போது கண்டிப்பா ஓரளவுக்கு நமக்குள்ள அது உருவாகுது. சோ இந்த குணலட்சணங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த உயர்ந்த கிரியைகளை வெளிப்படுத்துறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும். இந்த ஆரோன் ஊர் சேர்ந்து அந்த ரெண்டு கை தூக்கி பிடிச்சா அமலேக்கியர் கிட்ட இஸ்ரேலர்களுக்கு ஜெயம். நமக்குள் இருக்கிற இந்த நல்ல குணலட்சணங்கள், அந்த உயர்ந்த ரெண்டு கிரியைகள், அதாவது நீதி நேசிச்சு அக்கிரமத்தை வெறுக்கிற, ரெண்டுமே சைமல்டேனியஸா இருக்கணும், ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கணும். இருந்துச்சுன்னா நம்மளுடைய மாம்சத்தோடு நமக்கு இருக்கிற அந்த போராட்டத்துல நாம ஜெயிக்கணும். இதுதான் விஷயம். இஸ்ரேலர் ஜெயிச்சாங்களா அந்த யுத்தத்துல? என்ன ஜெயிச்சாங்களா? தோத்தாங்க. ஜெயிச்சாங்க. இஸ்ரேல் ஜெயிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அமலேக்கியர் ஆயிட்டாங்க. அமலேக்கியர் தோத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அழிஞ்சிட்டாங்க. இது இன்னொரு பாயிண்ட். அழிஞ்சிட்டாங்களா அமலேக்கியர்? இல்ல. அஸ்னோ வாத்தீங்க யாத்திராகும் 17:16 கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால் பாருங்க, அமலேக்கியருக்கு விரோதமா கர்த்தருடைய யுத்தம் எப்பெல்லாம் நடக்கும்? தலைமுறை தலைமுறை. பாருங்க இங்க அருமையான நிழல், இது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஆரம்பிச்சது. நம்ம பிராக்டிக்கல் சஜஷன் சகோதர சகோதரிகளே, நம்ம மாம்சத்தை ஜெயம் கொள்ற விஷயத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அமலேக்கியரா அப்ப அவங்க ஜெயிச்சது உண்மைதான், ஆனா ஜெயிச்சிட்டானா? ஜெயிச்சிட்டாங்கன்னு சொன்னா அமலேக்கியர் முற்றிலும் அழிந்தாங்க என்ற அர்த்தம் இல்ல, அவங்க அழியல. அப்புறம் அமலேக்கியர் பின்வாங்கி போனாங்க. அப்புறம் மறுபடியும் பல முறை இஸ்ரேலர்கள் கூட அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? இது எதுக்கு நிழல் பாரு. ஒரு சோதனையில, ஒரு பலகீனத்துல, ஒரு வேலை நம்ம மாம்சத்தை நாம ஜெயிக்கலாம், ஆனா அந்த ஜெயத்தினால மாம்சம் முற்றிலும் நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அழிந்து போச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அது மறுபடியும் என்னாகும்? நம்ம மேல யுத்தம் செய்யும். எது வரைக்கும்? அன்டில் டெத், மரண பரியந்தமே. இந்த மாம்சத்துல அந்த சிந்தை குடிக்கொண்டிருக்கிற வரைக்குமே அந்த மாம்சம் திரும்ப திரும்ப போர் செய்யும் அந்த ஆவிக்கு விரோதமா. வசனங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்போ அது மாறித்தான் அங்க அமலேக்கியர் விஷயத்துல அங்க நடந்துடுச்சு சகோதர சகோதரிகள். சரி, அப்ப அந்த மாம்சத்தை ஜெயிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த யுத்தத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அது நமக்கு எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, ஒரு வேலை ஒரு பலவீனம் இன்னைக்கு ஒரு வினோதமான சந்தர்ப்பத்துல என்னுடைய விஷயத்துல எனக்கு விரோதமா என் மாம்சத்தின் மூலம் என்கிட்ட போர் செய்யுது. இப்ப இந்த மாம்சம், என்னுடைய மாம்சத்தை நான் ஜெயிக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா, அந்த சோதனையில அன்னைக்கு அந்த தருணத்துல மாம்சத்தை சபிப்போம், காலில் போட்டு மிதிச்சு அந்த சோதனையில மேற்கொள்ள நிக்கணும், அது அப்போதே ஜெயம். அப்புறம் மறுபடியும் மாம்சம் தலையெடுக்கும், வேற விஷயம், வேற சூழல், வேற சந்தர்ப்பம், வேற அளவு. அப்போ அந்த சந்தர்ப்பம், அந்த சூழல், அந்த தருணத்துல மறுபடியும் அந்த இடத்துல மாம்சத்தை மேற்கொள்ளணும். இப்படி மரண பரின்னு போகும். கடைசியா மரணத்துல எப்ப இந்த மாம்சத்தை கழட்டி போடுறோமோ அப்பதான் மாம்சத்தை உண்மையா முழுசா ஜெயம் கொள்ளும். அப்போ இது நம்மளுடைய வனாந்தர பிரயாணத்துல நம்ம எதிர்கொள்ற ஒரு முக்கியமான முதலான ஒரு விரோதி பற்றின ஒரு நிழல் அமலேக்கியர் மூலமா இஸ்ரேலுக்கு அங்க நடந்திருக்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ சின்ன விஷயங்கள் தான், நான் தியானிச்சா ஒரு நல்ல அருமையான பாடம் எச்சரிப்பும் கூட நமக்கு அங்க இருக்கிறது நாம அங்க பாக்குறோம். ஆனா இந்த ரெண்டு சம்பவங்கள்ல கொஞ்சம் வித்தியாசப்படுது. முதல் சம்பவம் நம்ம பார்க்கும் போது ஒருவேளை நம்மில் இருக்கக்கூடிய மாம்சத்துக்குரிய பலகீனங்கள், ஆனா பெரிய தவறு போல தோன்றாத விஷயங்கள், ஆனா அதை நம்ம செய்யறதின் மூலம் என்ன நடக்கும்னா நமக்குள்ள நாம தேவன் கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்முடைய நேரம் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய ஞானம் நம்முடைய செல்வம் செல்வாக்கு இவைகளை துஷ்பிரயோகம் பண்ணுவோம் இல்லாட்டி விரயமாக்கிட்டு இருக்கோம். சோ அப்போ தாளந்துகளுக்கு உகந்த கணக்கு கொடுக்காதவன் வந்து எஜமான் கிட்ட பாராட்டு வாங்குறது இல்ல, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறது இல்ல. சோ அப்போ அந்த வாய்ப்பும் இருக்கு. சில சமயங்கள்ல இதை ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணும் பொழுது அது சின்னதுல ஆரம்பிச்சு பெருசுல போய் முடியும் பொழுது இரண்டாம் மரணத்துக்கு அங்க வழி நடத்தும். அந்த முதல் விதமான மாம்சத்துக்குரிய மேலோட்டமான சில விஷயங்கள் அது கூட ஒரு செயின்ட் ஒரு பரிசுத்தவான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து அந்த பாயிண்ட்ல ஜெயம் கொள்வாங்க. நாம் அப்படிப்பட்ட ஜனங்கள், அதுக்கு உரிய பிரயாசம் எடுக்கணும். இரண்டாவது அமலேக்கியர் சொல்லும் பொழுது இது நமக்குள்ள குடிக்கொண்டிருக்கிற நம்ம பிறவியிலிருந்து சுமந்துட்டு இருக்கிற ஜென்ம சுபாவமான பலகீனங்கள் தான். இன்னும் சாத்தானுடைய தந்திரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மத்தியில நம்மை நமக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையா அமையக்கூடிய மாம்சீக குறைகள் அந்த மாம்சத்தின் கிரியைகள் லிஸ்ட்ல வர அனைத்துமே அது கூட கூட நமக்கு நித்தமும் போராட்டம் இருக்கு. ஆனா அந்த போராட்டம் எப்படி அது எப்படி நாம் ஜெயம் கொள்ள முடியும் இதெல்லாம் அந்த நிலையில நமக்கு அங்க இருந்தது பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப அந்த வாசிச்சுட்டு அந்த ஆதார வசனத்தினுடைய கருப்புக்கு இங்க ஒரு சின்ன நிழல் அதுல சில எச்சரிப்புகள் சில ஆலோசனைகள் நமக்கு இருந்தது அதை நம்ம பார்த்தோம். சோ இது நம்முடைய அனுதின ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம பயன்படுத்தி தேவனுக்கு உகந்த ஆவிக்குரிய எதிரியர்களா நம்முடைய பயணத்தை நாம வெற்றியோடு முடிக்க தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
இன்னைக்கு நல்ல ஒரு சப்ஜெக்டுங்க. கிறிஸ்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ல ஒரு இது சொல்றதுமே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து, அப்ப நம்மள நாம வெறுக்கணும். அப்ப பவுல் சொல்லும்போது கூட சில காரியங்கள் ரோமர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, ஏன் என்றால் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்ற. அப்ப பாக்குறப்ப நாம சொல்றோம் பாக்கணும், டார்ச் லைட் பிடிச்சோம்னாலும் நமக்கு முன்னாடிதான் வெளிச்சம் அடிக்கும் மேக்சிமம், பின்னாடி பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்குன்னு. அமலைக்குங்கிறவங்களுக்கு நாம எத்தனையோ வருஷமா சாப்பாடு போட்டு வளர்த்துறோம், ஆனா அது நன்மைக்காக பயன்படுத்தணும், தீமைக்காக பயன்படுத்தக்கூடாது. இப்ப இந்த வீட்டினுக்கு வெளியில லைட் எரிஞ்சுது அப்படின்னா இந்த வீட்டினுடைய இந்த கூடாரத்தனுடைய நிழல் வந்து நம்மளுக்கு வெளியே விழும். ஆனா இதே லைட்டு கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சு அப்படின்னம்னா இதனுடைய நிழல் நம்ம பார்க்கவே முடியாது. அதே போல கிறிஸ்துவை நம்ம முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலாக நமக்குள்ள உருவாகிற அளவுக்கு கிறிஸ்துவை நாம வளர்த்தும் பொழுது எங்கேயுமே சொல்லிடும் இல்லாம இருக்கும். அப்ப அமலேக்கினே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தேவன் மிகப்பெரிய ஒரு காரியக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நாம ஒப்பு கொடுத்து வந்தது அவரை ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில பேப்டிசம் எடுக்கும் போதும் அவரோட அன்பா நாம இருந்து இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு காரணம் அவர் மேல ரொம்ப அன்பு வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் இவைகள் எல்லாத்தையும் கண்டுக்காத ஒரே காரணம். ரெண்டாவது நம்மளை அவர் ஏத்துக்கிறது, நம்ம தான் அவர்கிட்ட போனதா அவருக்கு அவர் நம்ம கிட்ட வரவே கிடையாது. இருந்தாலும் பிதாவினுடைய அன்பு இருந்து அவர் வந்த ஒரே காரணத்தினால நம்ம அவரை ஏத்துக்கிட்டோம். அப்ப அடிமை அப்படிங்கிறப்ப எள்ளளவு மாம்சத்துக்கு நாம இடம் கொடுக்காத அளவிற்கு ஆவிக்குரிய ஜீவிக்கிற வளர்றதுக்கு எவ்வளவு பாடுகள் நம்ம பட முடியும். இப்ப கிறிஸ்து வந்தார் மறிச்சாரு அவருடைய ரத்தத்தினால நாம ஜெயிச்சோம் அப்படிங்கிறத காட்டிலும் அவர் பட்ட பாடுகள்னால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாலும் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பாடுகள் அத்தனை எதுக்கு அப்படின்னா தங்கத்தை புடம் போடுற மாதிரி நம்மளையும் புடம் போட்டு சுத்த பொண்ணா விளங்கிதான் கொண்டு கொடுக்கிறார தவிர இந்த காரியங்களை எல்லாம் நம்மளுக்கு படிப்படியா படிப்படியா நம்ம முன்னுக்கு வர்றதுக்காக தான். தீமையினுடைய அனுபவத்தை கத்துக்கொண்டு தீமையை வெறுத்து மீண்டுமாக நாம் அவரிடத்தில் கிட்டி சேரத்துக்கு கிருபாசன தண்டையில் போறதுக்காகத்தான் இவ்வளவு வரைமுறைகள் நம்மளுக்கு கொடுக்கிறாரே தவிர, நாம் இதையெல்லாம் கத்துக்கிட்டு நபர் பாருங்க, நீங்கள் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கணும். ஆனா இன்னும் சின்ன பிள்ளையாட்டமே கேட்கிறீங்க, சின்ன சின்ன பொருளுக்காக, சின்ன சின்ன இதுக்காக. ஆவிக்கிரிய ஜீவித்துக்கு எதை கேட்டீங்கன்னா அப்பவே அவர் செஞ்சு கொடுப்பார். மானசித்திரகாரம் எந்த காரியம் கேட்டாலும் அது ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். அவரு மேல இருக்கக்கூடிய அன்பு நம்மளுக்கு இன்னும் தளர்ந்து போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கிறோம், இன்னும் பதில் வராம இருக்கு அப்படிமா. ஆனா எவ்வளவு பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலையில கஷ்டங்கள் வந்தாலும் ரொம்ப சோதிக்கிற அளவுக்கு அவர் இதுவரைக்கும் பண்ணத சரித்திரமே கிடையாது. அதனாலதான் இன்னும் அவருடைய நாமம் நிலைச்சிருக்குது, இவ்வளவு தூரம் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது காரணம். ஆகவே முழு முழுக்க முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஏன் அவர் இந்த பாயிண்ட் அவர் சொல்றாருன்னா, அவர் கொடுக்கக்கூடிய அத்தனையும் முழுசாகவும் முழுமையாகவும் நம்மளுக்கு கொடுக்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நாம முழுசா அவருக்கு கொடுக்கணும். கொஞ்சோண்டு வச்சோம்னா கொஞ்சோண்டு பாக்கி இருந்ததுன்னா அதை வேற யாரோட்டு கொடுப்பது, யாருக்கு கொடுப்பது? அமலைக்கு எனக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற கொடுக்க முடியாது. ஆகவே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேடுங்கள் என்று அறிவிப்புகள். அறுவடைக்கான ஜபத்தை உங்களுக்கு பவானியில கூட்டங்கள் நடக்கிறது, என்னைக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அறுவடை கூட்டங்கள் வருகிற 13-14 இந்த இரண்டு நாட்களுக்காக உங்களுடைய ஜபத்துல நீங்க இது பண்ணிக்கீங்க. அறுவடை ஒழிப்புக்கு போகக்கூடிய சகோதரர்களுக்காக செய்யுங்க. உங்களுக்கு ஆவி ஜீவித்து காலையில வரும் பொழுதும் அல்லது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு என்ன மண்ணா என்ன ஆகாரம் கொடுக்குறீங்க பாருங்க. இன்னைக்கு பாடல கூட பாருங்க, ஏழை கண்ணீரை துடைப்பீரு. இருதயத்துல நொறுமுன்றவர்களா இருந்து நம்ம கேட்கணும். அந்த மாதிரி இருக்கிற போதுதான் நமக்கு தேவன் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஏதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது காலை ஆராதனை 10 மணிக்கு, செவ்வாய் வியாழன் 2 நாட்களும் உங்களுக்கு 7 மணிக்கு கூட்டம் கூடப்படுகிறது. இதுக்கு தவறாம வாங்க. அதுவா வீடு சந்திப்பு யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அதை அறிவிப்பு சொல்லலாம். சரி, பாடலின் 84 நான் பிரமித்து என்ற பாடலை பாடுவோம்.
நான் பிரமித்து நின்ற பேரன்பின் பிரகாரத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாறோயூதியப்பான் என் பாபம் நீங்க கண்டேன். நீ பரின் ரட்சிப்பினான் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். முன்னாளிலே மாறுதல் காண போயாமல் பிரயாசப்பட்டேன். முயற்சி நீங்கின போதோ என் மீட்பராளாருள் பெற்றேன். மாதூய ஊதியத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். ஞானிக்கும் ஞானம் இனிமையாயிருந்திடும். பாரிசுத்த நாமத்தை தேடும் இருதயம் மகிழ்ந்திடும். மாதூய ஊதியப்பார் பாவம் நீங்க கண்டே. நீ பரின் ரட்சிப்பினான் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். என் நேரமும் புண்ணிய நாத என் பக்கத்தில் விளங்குவான். தன்முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே செய்வார். பாபம் நீங்க கண்டேன் ரட்சிப்பினான் நான் ஆறுதல் கண்டடைந்தேன்.
ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மனு மக்களாக எங்களை கண் நோக்கி பார்த்து நித்தமும் பூஷித்து வழி நடத்துகிறோம். எங்க தெய்வீக தகப்பனை உமக்கே சதாக்கலங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் உம்முடைய குமாரன் மூலமாக இருக்கப்பனே. வெறுமையாக வந்த நாங்கள் வெறுமையாக செல்லாமல் ஆண்டவரே ஆதி இனத்தில் மறத்து வைத்த இந்த பரம ரகசியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இஸ்ரேலர்களைப் போல ஆண்டவரே நாங்கள் இன்னுமாக மீண்டும் மீண்டுமாக உம்முடைய நாமத்துக்காக நாங்கள் துன்புறுத்தப்படாத அளவிற்கு இன்னுமாக நாங்கள் இன்னும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் முந்தமுந்த உம்முடைய ராஜ்ய நாட்களை நாங்கள் தேட எங்களுக்கு கிருபி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபி தகப்பனே. ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உன் நாமத்தை பிரசாதப்படுத்தக்கூடிய அனைவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஆண்டவரை இன்னுமாக பெருக செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் முன்குறித்த பிள்ளைகளை அங்கே கூட்டிச் சேரும்படியாகவும் அந்த கூட்டங்களில் ஆண்டவரை உம்முடைய நாமம் துணிக்க எங்கள் மூலமாக எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீண்டுமாக இந்த கூட்ட கூடுகள் வரும் வரை உம்முடைய தெய்வீக சமாதானம் எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்திலும் அருமைப்பிதாவே ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் கர்த்தராகிய இயேசுவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னுடைய மெய் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென்.
ஒரு மணிக்கு டாக்டர் டாக்டருக்கு யாராவது என்ன பவானி
எதிர்த்து பவானி போயிடுங்க.
வெளியில ரொம்ப